إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن نذلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராஹத்துக்காக வேண்டியே தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் என்ன? மனிதர்களுடைய உள்ளத்தில் நிம்மதி, சந்தோஷம் இருக்க வேண்டும். அந்த மனிதர்கள் உலகத்திலேயும் வெற்றி பெற வேண்டும், நிரந்தரமான ஆகராலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். எனவே அதுக்காக வேண்டிதான் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு முழுமையான தீன தந்திருக்கிறார். நிம்மதி சந்தோஷம் தேவையாக இருந்தா முழுமையான தீனின் பிரகாரம் வாழ்றது ஆக முக்கியம். அது சுற்றிதான் குர்ஆன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க பூர்த்தியான இஸ்லாத்தில நுழைங்கோ என்பதாக அல்லாஹ் சொல். எப்ப பூர்த்தியான இஸ்லாம் இல்லையோ பூர்த்தியான நிம்மதி இல்ல, எப்ப பூர்த்தியான இஸ்லாம் இல்லையோ பூர்த்தியான சந்தோஷம் இல்ல, எப்ப பூர்த்தியான இஸ்லாம் இல்லையோ பூர்த்தியான வெற்றியும் இல்ல. எனவே இஸ்லாத்துல பூர்த்தியான முறையில் ஒரு மனிதன் நுழைகிறதாக இருந்தா அந்த மனிதனுடைய ஈமானியாத், அந்த மனிதனுடைய இபாதாத், அந்த மனிதனுடைய முஆஷராத், அந்த மனிதனுடைய முஆமலாத், அந்த மனிதனுடைய அஹ்லாக், இந்த எல்லாமே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில ஆகிறது. அது ஆக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் முதாக்கரா செய்யக்கூடிய தலையங்கம் இருக்குதே, மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், நிக்காஹ், அதே மாதிரி டிவோர்ஸ், விவாகரத்து, தலாக் என்று சொல்லுவோம் அல்லது ஃபிராக் என்று சொல்லுவோம். கணவன் மனைவி நிக்காஹ் என்ற அமைப்புல சேர்றது அல்லது டிவோர்ஸ் என்ற அமைப்புல பிரியறது, ஷரியத்துடைய பார்வையில இது எவ்வளவு முக்கியமானது என்றதை முதாக்கரா செய்யறதுக்காக வேண்டிதான் நாங்க இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஷரியத்தில் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நிக்காஹுக்கு ஒரு பெரியோர் அந்தஸ்த வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் பரிபூர்ணமாகறதுக்கு ஒரு நிபந்தனையாகவும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நிக்காஹவை வச்சிருக்கிறான். சில சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கண்டா, நான் மௌத்தாகிறதுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது என்று எனக்கு உறுதியாக தெரிஞ்சிருந்தாலும் நான் தனித்த ஒரு மனிதனாக மௌத்தாகுவதை விரும்ப மாட்டேன். நான் அந்த 10 நாள்க்குள்ள சரி நிக்காக செஞ்சு ஒரு மனிதனாக மௌத்தாகிறத விரும்புகிறேன் என்பதாக சஹாபாக்க சொல்லியிருக்கார். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நிக்காக என்று செல்றது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பத சஹாபாக்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை தர்கீப் செஞ்சதின் மூலமாக எங்களுக்கு விளங்கு. அந்த அளவுக்கு சில உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, நிக்காக செஞ்சவங்க நிக்காக செய்யாதவங்க இந்த ரெண்டு பேருடைய தொழுகையுடைய தரஜாக்கள் எடுத்து பார்த்தா 70 மடங்கு தரஜா நிக்காக செஞ்சவங்களோட தொழுகையுடைய தரஜா கூட என்பதாக சொல்ல. நிக்காக செய்யாதவருடைய தரஜா விட நிக்காக செஞ்சவருடைய தொழுகையுடைய தரஜா மேல். ஒரு பெரியார் வஃபாத்தாகிறாரு, வஃபாத்தாகினத்துக்கு பின்னால கனவுல காட்டப்படுவது அந்த பெரியார் கிட்ட இன்னொருத்தர் கேட்கிறாங்க, உண்மையாகவே வஃபாத் ஆகினவர் ஒரு பெரியோர் ஒரு சிறந்த மனிதன். அந்த நேரத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய அந்தஸ்தை பத்தி சொல்லுங்களே. செல்றாங்க, நான் அல்லாஹ் எங்களுக்கு பெரியோர் அந்தஸ்து வச்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய அந்தஸ்து எல்லாம் செல்லிட்டு கடைசிக்கு செல்றாங்க, ஆனா இன்னார விட என்னுடைய அந்தஸ்து குறைவா இருக்குது. கேட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? நான் அவரை விட பல தியாகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் தான், ஆனா அவர் நிக்காக செஞ்சிருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினான் என வீடு என்று ஒரே ஒரு காரணம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நிக்காக என்று செல்றது ஷரியத்தில் ஒரு முக்கியமான சுன்னத்தான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் விளங்குகிறோம். அதன் மூலமாக ஒரு மனிதன் பரிபூர்ணமாகிறான், அதன் மூலமாக அவனுடைய இபாதாத்தும் பரிபூர்ணமாகுது, அதன் மூலமாக அந்த மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்துக்கு ஆளாகிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய முதாக்கரால நாங்கள் கூடையாக போக்கஸ் பண்றது பொதுவாக ஏனைய பயான்கள்ல செய்யக்கூடிய முதாக்கராக்களுக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான். பொதுவாக நிக்காக எப்படி செய்யணும், எந்த அமைப்புல செய்யணும், இதுவளை பத்தி நாங்கள் அதிகமாக முதாக்கரா செய்யறோம் தான். ஆனாலும் இன்றைய முதாக்கரால நாங்கள் கூடையா போக்கஸ் பண்ண பாக்குறது என்ன, நிக்காஹ் என்று செல்லக்கூடிய நேரத்தில் அதிகமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாத சில ஏரியாக்கள் இருப்பதின் காரணமாக எங்கள் அதிகமான நிக்காஹுடைய குடும்ப வாழ்க்கைகள் சக்சஸ் இல்லாமல் இருக்குது, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. எனவே இன்றைய முஜாக்கராவை நாங்கள் யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு 3 பிரிக்கலாம். ஒன்று, நிக்காஹுடைய நேரத்தில் சில குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய தவறுகள். இப்பதான் நிக்காக நடக்குது, அந்த நிக்காஹுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய சில தவறுகள். ரெண்டாவதாக எங்களுக்கு முசாக்கரா செய்யலாம், ஓகே நிக்காக நடந்துட்டு இப்ப குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது, இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய சில தவறுகள். 3 எங்களுக்கு பிரிக்கலாம் இன்றைய முசாக்கராவை. சரி, இந்த நிக்காஹுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருவது, இந்த பிரச்சனைகளுடைய நேரத்தில் நாங்கள் அதை ஹேண்டில் பண்ண போகக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய தவறுகள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முதலாவதாக நாங்கள் பார்ப்போம், நிக்காஹ் என்று செல்லக்கூடிய நேரத்தில் ஷரியத் வந்து ஆணுக்கும் ஷரியத் வந்து பெண்ணுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய ஹக்குகள், பெரிய ரைட்ஸ் ஷரியத் கொடுத்திருக்கு. நிக்காஹ் என்று சொன்னா நாங்க விளங்கிக் கொள்ளணும், இது ஒரு குடும்ப வாழ்க்கை, இவங்க நிரந்தரமாக இதுக்கு பின்னால என்ற நிக்காஹ் என்று சொல்றது 1 செய்யறதோ 2 செய்யக்கூடிய ஒரு கண்ட்ராக்ட் அல்ல. இது மௌத்து வர காட்டி சந்தோஷமாக வாழணும் என்ற நியத்துல செய்ய வேண்டிய கண்ட்ராக்ட். எனவே அந்த அடிப்படையில ஷரியத் நிக்காஹுடைய விஷயங்களை ஏன் இதுல அதிகமாக இல்லற வாழ்வு சம்பந்தப்பட்டிருக்கு. இல்லற வாழ்வு என்று செல்லக்கூடிய நேரத்துல நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஆங்கிலத்தில் சொல்றதாக இருந்தா பர்சனல் லைஃப் என்று சொல்லலாம். இந்த ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கை, ரகசியமான வாழ்க்கை எங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி.
எனவே எல்லாம் மூத்தவங்க இருக்கிற சுட்டி செல்றேன். எனவே அதுக்காக வேண்டி பாவிக்கிற கண்ணியமான ஒரு வார்த்தை தான் பர்சனல் லைஃப் என்று சொல்லுவாங்க, பிரைவேட் லைஃப் என்று சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க இல்லற உறவு அல்லது இல்லற வாழ்வு. எனவே நான் இல்லற வாழ்வு அல்லது இல்லற உறவு என்று சொன்னா நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கக்கூடிய தொடர்புக்கு பேர் தான், அந்த ரகசிய தொடர்புக்கு பேர் தான் இல்லற உறவு அல்லது இல்லற வாழ்வு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கையொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஷரியத் சில விஷயங்களுக்கு அழகான பவுண்டேஷன் வச்சிருக்கிறது. தர்பியத்துல் அவுலாத் என்று வரக்கூடிய நேரத்தில் ஷரியத் எங்களுக்கு விளங்குது. அந்த தர்பியத்துல் அவுலாத் சின்ன புள்ளையில வளர்க்கக்கூடிய விஷயத்துல அந்த புள்ளேலுக்கு வெக்கம், அந்த புள்ளேலுக்கு அழகான அஹ்லாக்குகள், இந்த குடும்ப வாழ்க்கைக்கு அந்த புள்ளைய தயாரிக்கிறதுக்காக வேண்டி தாய் தந்தையர்கள் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பணியல்ல வச்சிருக்கிறேன். இந்த குடும்ப வாழ்க்கை மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் என்று சொன்னா கல்யாணத்தை மட்டும் பேசுறது, டிவோர்ஸை மட்டும் பேசுறது அல்ல. இந்த கல்யாணத்துக்கு வாரத்துக்காக வேண்டி தாய் தந்தையர்கள் அவங்களோட புள்ளேல வளர்க்கறத பத்தி அது ஒரு பெரிய ஒரு தலையங்கம் தான். ஆனா அதுல முக்கியமான சில ஏரியாக்கள் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்க தர்பியத்துல் அவுலாத் செய்யக்கூடிய நேரத்துல எங்கட புள்ளேலுக்கு வெக்கத்தை படிச்சு கொடுக்கறது, இது ஆக முக்கியம். அது சுட்டிதான் தர்பியத்துல் அவுலாத் கிதாப்கள் எழுதுறாங்க. ஒரு புள்ள 4 வயசு 5 வயசு ஆகிற நேரத்துல அந்த புள்ளைய டொய்லெட் போனா, வெளிவாசலுக்கு போனா சுத்தமாக்குற விஷயத்துல வாப்ப மிச்சம் ஈடுபடக்கூடாது. பெண் புள்ளைகளுடைய விஷயத்துல அது தாய்க்கே பொறுப்பு கொடுக்கணும். ஏன் அந்த வாப்பாவை பாதுகாக்கிறதும் இஸ்லாம் சொல்லுது, அந்த புள்ளேலுக்கு வெக்கத்தை படிச்சு கொடுக்கறதுக்கும் இஸ்லாம் சொல்லுது. அந்த புள்ளேல் ஆணோ பெண்ணோ அவங்க 2 வயசுல இருந்து வீட்டால வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த பெண் பிள்ளைகளை அழகான அமைப்புல மறைங்க, முகத்தையும் மணிக்கட்டுக்கு கீழே கைய தவிர உடம்ப காட்ட வானம் என்பதாக ஷரியத் சொல்லுது. ஏன் அந்த புள்ளேலுக்கு சின்ன காலத்திலே வெக்கத்தை படிச்சு கொடுங்க. 7 வயசு ஆகினா அந்த புள்ளேல் வீட்டுக்குள்ள உம்மா வாப்பட ரூமுக்குள்ள வாரதாக இருந்தாலும் பெர்மிஷனோட கதவை தட்டிட்டு உள்ளுக்கு வரலாமா என்று கேட்டுட்டு வாரத எத்தனை வயசுல இருந்து படிச்சு கொடுங்க? 7 வயசுல இருந்து படிச்சு கொடுங்க. அந்த புள்ளேலுக்கு அந்த நேரத்திலே நாங்க ஒன்றும் பெருசா சொல்ல போறது இல்ல, எங்கட ரூமுக்குள்ள வாரதாக இருந்தா நீங்க பெர்மிஷனோட தான் வரணும், தட்டிட்டு தான் வரணும். உம்மி வீட்டுக்கு ரூமுக்கு வரையலுமா, அபி வரையலுமா, டிடா வரையலுமா, மாமா வரையலுமா, வீட்டுக்குள்ள இருந்தாலும் ரூமுக்குள்ள வாரத்துக்கு பெர்மிஷனை எடுக்கிறதுக்கு பழக்குங்க. அதே மாதிரி அந்த புள்ளேல் வேறொரு வீட்டுக்குள்ள போக்கல, வெளியிலிருந்தே பெர்மிஷன் கேட்டு. ஏன் இந்த புள்ளேட பார்வையில இல்லற வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒன்றுமே படக்கூடாது என்பது சரியா திரும்புது. இந்த நான் சொல்றது விளங்குதா இருக்கும் போது, ஒரு குடும்ப வாழ்க்கையில பிரைவேட் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லற வாழ்வு இல்லற உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த புள்ளேலுக்கு பார்வையில படக்கூடாது. உம்மா வாப்பா ரொம்ப இரக்கமாக இருக்கிறாங்கன்றது தெரியும், ஆனா இல்லற வாழ்வை பத்தி அந்த புள்ளேலுக்கு விளங்க கூடாது என்பது ஷரியத் படிச்சு கொடுக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த புள்ளேல் 9 வயசு 10 வயசு ஆகக்கூடிய நேரத்துல பெண் பிள்ளைகளாக இருந்தா ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இப்ப புலூக பத்தி பருவ வயதை பத்தி நாங்க படிச்சு கொடுக்கறது கட்டாயம் என்பதாக ஷரியத் சொல்லுது. பெண் பிள்ளைகளாக இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், இப்ப உங்களுக்கு மாதவிடா என்ற அமைப்புல ரத்தம் வெளியாகும். அது சயின்டிபிகலி இந்த காரணத்தின் காரணமாக தான் வெளியாகுது. எனவே இதுக்காக வேண்டி மென்டலி அந்த புள்ளைய ப்ரிப்பேர் பண்றது, தயாரிக்கிறது கட்டாயம் என்பதாக ஷரியத் சொல்லுது. அந்த நேரத்தில் அந்த அறிவை யாரு கொடுக்கணும்? ஷரியத் சொல்லுது. கூட்டாளிமார்கள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, படங்கள் பார்த்து படிக்கிறது அல்ல, இது உம்மா வாப்ப படிச்சு கொடுக்கணும் என்பதாக ஷரியத் சொல்லுது. ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தா வெட்ரீம்ஸ் பத்தி, கனவுல இப்படி உங்களுக்கு குளிப்பு வாஜிப் என்ற அமைப்புல நடக்கலாம் மகன், இதுக்காக வேண்டி மென்டலி அந்த புள்ளைய தயாரிக்கிறது. எந்த லெவல், எந்த வயசுல எந்த அறிவை கொடுக்கணும் என்பது ஷரியத் கிதாப்கள் எழுதி. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப அந்த புள்ள மேஜர் ஆகிறது, பருவ வயது அடைறத பத்தி இப்போ ஒரு அறிவு வருவது, அந்த புள்ளைக்கு தெரியும் இதுக்கு பின்னால் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும், இப்ப இதுல வாஜிப் செலது விஷயங்கள் இருக்குது, இந்த நேரத்துல நான் எதை செய்யலும் செய்யக்கூடாதுன்றது விளங்கும். இதே புள்ளேல் இப்ப 13-14 வயசு தாண்டற நேரத்துல இந்த புள்ளேலுக்கு குடும்ப வாழ்க்கை நிக்காஹுடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கணும் என்பதாக ஷரியத் சொல்லுது. நாங்க யோசிப்போம், 14 வயசுலயா 15 வயசுல என்று நாங்க யோசிப்போம், எங்களுக்கும் படிச்சு கொடுக்கிற அளவுக்கு தான் இந்த காலத்துல புள்ளையில் இருக்கிறார். ஷரியத் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே 14-15 வரக்கூடிய நேரத்துல ஏன் நான் செல்றேன் என்றா, இந்த புள்ளையில் உம்மா வாப்பா மூலமாக இதையும் தர்பியத்துல் அவுலாத் கிதாப்கள்ல உலமாக்கள் எழுதுறாங்க. இதுல ஆக முக்கியமான 2 விஷயம், இதுல எந்த வயசுல எதை படிச்சு கொடுக்கணும் என்பதை உம்மா வாப்பா தெரிஞ்சிருக்கணும். எந்த வயசுல எதை படிச்சு கொடுக்கணும் என்பது அதே மாதிரி பெண் பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்த அது உம்மாதான் அந்த மகளுக்கு படிச்சு கொடுக்கணும் என்பதையும் கிதாப்ல எழுதுறா. அதை வாப்பா தெளிவாக பேசுறதல்ல, இது உம்மா விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்பதாக ஷரியத் எழுதுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே குடும்ப வாழ்க்கைக்கு மென்டலி அந்த புள்ளைய நாங்க 14, 15, 16 வயசு என்று வரக்கூடிய நேரத்துல அந்த புள்ளையில நாங்க தயாரிக்கிறது இருக்குதே, இது தாய் தந்தையர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான கடமை என்பதாக கிதாப்கள் எழுதுறாங்க. இந்த நேரத்துல புள்ளையில நாங்க பாதுகாக்கிறது, அந்த புள்ளையோட எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்க நடந்து கொள்வோமோ. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல செக்ஷுவல் ஏஜ் அர்ஜ், அதாவது ஒரு உருவகையான உணர்வு இருக்குது, அந்த இச்சை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் புள்ளைகளுக்கு 6-7 வயசுலயே உண்டா, அதையும் விளங்கிக் கொள்வோம். ஆனா ஏசியன் கண்ட்ரீஸ்ல உள்ள சிறுவர்களோட மென்டாலிட்டி வேற, அவங்களுக்கு ஒரு 10-11 வயசுல 9 வயசுல இருந்து தான் ஆரம்பமாகும். எனவே அந்த புள்ளைகளுக்கும் அடுத்த ஜீன்ஸ், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு வகையான தொடர்ப அல்லாஹ் அந்த உள்ளங்கள்ல வச்சுதான் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த நேரங்கள்ல நாங்க விளங்கிக் கொள்ளணும், நாங்க தான் சில விஷயங்கள் புள்ளைகளுக்கு மறைச்சி வச்சாலும் அந்த 14, 15, 16 என்று வரக்கூடிய நேரத்துல அந்த புள்ளைகளுடைய உள்ளத்துல பல வகையான உணர்வுகள் வரும். அந்த நேரத்துல நாங்க சரியான கைடன்ஸ் தர இல்லாட்டி, அந்த புள்ளையோட நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பான அமைப்புல நாங்க பழக இல்லாட்டி, எங்கட புள்ளையோட அந்த புள்ளையல் தெரியாம அடுத்தவங்க கிட்ட கைடன்ஸ் எடுக்க போறது இருக்குது, இதுல பெரிய ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது என்றதை நாங்க விளங்கிக்கிறோம். தவறானவங்கிட்ட பேய்த்து மாட்டிப்பட்டுட்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க நினைப்போம் எங்கட புள்ள அவுளியா என்று, ஆனா அந்த புள்ள தவறான அட்வைசர்ஸ் எடுத்திருப்பாரு, அந்த நேரத்துல அவருடைய முழு வாழ்க்கையும் நாசமா போறதுக்கு அது காரணமாக அமையும். எனவே புள்ளேலோட ரிலேஷன்ஷிப்பை வைக்கணும் என்று நான் ஏன் சொல்றேன், அந்த புள்ளேல் எங்களோட ஓப்பனா சில விஷயங்களை பேசணும் என்பதை நான் சொல்றேன். உம்மா எனக்கு இப்படி எல்லாம் ஆசைகள் வருவது என்ன செய்யறது, வாப்பா எனக்கு இப்படி எல்லாம் உணர்வுகள் வருவது என்ன செய்யறது, மகன் வாப்போட பேசணும், மகள் உம்மாவோட பேசணும், எங்க வாப்பாவோட இதுவள் எல்லாம் பேசலுமா, உம்மாவோட இதுவள் எல்லாம் பேசலுமா, இது வேறொரு அமைப்புல டைவர்ட் பண்ண பட்டுச்சேண்டா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அடுத்தடுத்த அமைப்புகள்ல வரக்கூடிய அட்வைஸ் இருக்குதே அது மோசமாக இருக்கு. ஓபனாகவே பேச வேண்டிய சில விஷயங்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எப்ப நாங்க சரியான அமைப்புல எங்கட புள்ளேலுக்கு கைடன்ஸ் தர இல்லையோ, அந்த புள்ளேலுக்கு ஓபனா சில விஷயங்களை பேசணும் தான், ஆனா உம்மாவா போட பேசலாம். ஆக குறைஞ்சது அந்த புள்ளேலுக்கு நாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட், ஒரு முரப்பி, ஒரு ஷேக் என்ற ரீதியில ஒரு பக்குவமான ஒரு ஆலிமோட, ஒரு ஆலிமாவோட நாங்க எங்கட புள்ளேல தொடர்பாக வைக்கிறதாக முக்கியம். அததான் நாங்க பாக்குறோம், சஹாபாக்கள் வந்து சொல்றாங்களா இல்லையா, யா ரசூல் அல்லாஹ், என் உள்ளம் சொல்லுது எனக்கு ஜினா செய்ய செல்லி யா ரசூல் அல்லாஹ். சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி உம்ரால இருக்கிறாங்க, ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பார்வை அப்படியே ஒரு பெண்ணின் மீது போகுது, நபியாங்க அப்படியே முகத்தை திருப்பி விடுறாங்க, ஃபதல் நீங்க பாக்குறது ஹராம் என்று சொல்றாங்க, நபியாங்க கைட் பண்றாங்க சஹாபாக்கள். சில சஹாபாக்களுக்கு நோய் ஒன்றிருந்து, ஏன் வாலிபர்களாக இருந்தாங்க, நபியவங்க தான் கைட் பண்ணினாங்க, அது இந்த காலத்துல புதிய ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ் இன்சானை படைச்ச நாள்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சில சஹாபாக்கள் பின் சஃப்ல பெய்து தான் தொழுவாங்க, ஏன் அந்த பின் சஃப்ல பெய்து தொழுந்து சுஜூதுக்கு போற நேரத்துல கைகளுக்குள்ளால பின் சஃப்ல உள்ள பெண்களை பாக்குறதுக்காக வேண்டி போவாங்க. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க விளங்கினாங்க, நபியவங்க பொதுவான பயான சொன்னாங்க, ஆண்கள்ல ஆக பின் சஃப்ல உள்ளவங்க மோசமானவங்க, பெண்கள்ல ஆக முன் சஃப்ல உள்ளவங்க மோசமானவங்க என்ன சொன்னாங்க. எனவே நபியவங்க கைட் பண்ணினாங்க இந்த சஹாபாக்களை. சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யார் சொல்லா ரோட்ல வந்தன் ஒரு பெண்ணை கண்டன், அப்படியே உள்ளம் தாங்கி கொள்ளையிலாம பெய்து பெய்து முத்தம் கொடுத்துட்டேன் யார சொல்லல, அப்படியே நான் பெரியோர் ஹராத்த செஞ்சிட்டேன் யார சொல்லல என்று வந்து சொல்றேன். இதை பெய்து சொல்றதுக்கு இடம் தேவை என்று நான் சொல்றேன், உம்மா வாப்பாக்கு சொல்லிக் கொள்ளையலா, அததான் நான் சொல்றேன். எனவே உம்மா வாப்பா ரொம்ப தொடர்பாக இருந்தாங்க, புள்ளையில் சில விஷயங்களை பேசிக் கொள்ளுவாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ஷேகின் பக்கம், மகன் நீங்க இந்த ஆலிமோட அல்லது இந்த பெரியாரோட தொடர்பு வைங்க, உங்களுக்கு உள்ள விஷயங்களை நீங்க அவரோட பேசிக் கொள்ளுங்க, அந்த நேரத்தில் அவங்க கைட் பண்ணுவாங்க. சரியான கைடன்ஸ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்கட பொடியம்மார்கள் என்று வந்தா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கிடைக்கிற கைடன்ஸ் வேற. எனவே அவங்களோட ரூட் மாறி போகும் போகும் என்றதை நாங்க விளங்கிக்கிறோம். உம்மா வாப்பா என்ற ரீதியில நாங்க இதை விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதுதான் சைக்காலஜியில செல்றாங்க. நீங்க புள்ளையில வளர்க்கிற நேரத்துல பாருங்க, சில புள்ளைகள் டாய்லெட்டுக்கு போனா மிச்ச நேரம் இருப்பாங்க, சில புள்ளைகள் ரூம மூடிக்கொண்டு தனிமையாக மிச்ச நேரம் இருப்பாங்க. இதுவெல்லாம் நல்ல அடையாளங்கள் அல்ல என்பதாக சைக்காலஜியில செல்றாங்க. நீங்க பாருங்க, உங்களோட புள்ளையில ஏன் டாய்லெட்டுக்கு போனா மிச்ச நேரம் இருக்கிறாங்க, ஏன் தனியா ரூம்ல மிச்ச நேரம் இருக்கிறாங்க, ஏன் வயசு இருக்குது 16-15 ஆகிச்சு, இப்ப கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் உங்களோட புள்ளையில பச்சு. ஏன் இந்த புள்ளைகளுக்கு அல்லாஹ் உடம்புல வச்சிருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அது. அது புள்ளையோட தவறு அல்ல, அதை சரியான முறையில கைட் பண்ணாம இருக்கிறது எங்களுடைய தவறு என்பதாக நான் சொல்வேன். சைக்காலஜியில் என்ன சொல்றாங்க, எப்ப ஒரு வாலிபர், ஒரு ஆணோ பெண்ணோ சரியான கைடன்ஸ் கிடைக்கல, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஆசை இச்சை வார மாதிரி இருக்குதா, நீயே ஓண்ட ஆசை இச்சையை பூர்த்தி ஆக்குறதுக்கு முறைகளை படிச்சு கொடுப்பாங்க. வல்லாஹ் செல்றேன், சில நேரங்களில் நீங்க நினைக்கலாம் ஹசரத் என்ன பேசுறார், இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்குது, இந்த காலம் சமூகம் அப்படிதான் இருக்குது. எனவே மகன் தனிமையான அமைப்புல, மகள் தனிமையான அமைப்புல ரூம்ல கூட இருக்கிறாரா, உம்மா வாப்பா யோசிக்கணும். இந்த நேரத்துல மெஸ்ட்ரபர்ஷன் என்று செல்லக்கூடிய, அதாவது தன்னுடைய ஆசைகளை தானாகவே பூர்த்தியாக கூடிய நோயில விழுந்துட்டானா என்ற பெரிய ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது என்றதை விளங்கிக் கொள்ளுவோம். எப்ப ஒரு மனிதன் இந்த நோயில விழுவானோ, கிதாப்ல தெளிவாக எழுதுறாங்க, அவர் அவருடைய இச்சை தானாகவே பரிபூர்ணமாக்க கூடிய அந்த லெவலுக்கு போய்த்துட்டாரண்டா, அந்த வாலிப ஆண், அந்த வாலிப பெண் நிக்காக செய்யறதுக்கு தகுதி இல்லை என்பதாக எழுதுறாங்க. இதுக்கு போற குடும்ப வாழ்க்கை, நாங்க எங்கட மகளை கொடுக்கிறோம், எங்கட மகனை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம், அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இன்பம் இல்ல, அவருக்கு அவருடைய இன்பங்களை தானாக பரிபூர்ணமாக்குறதுல தான் அவருக்கு இன்பம் இருக்குது. இவர் மென்டலி எஃபெக்டட் ஆள், இவர் பிசிக்கலி எஃபெக்டட் ஆள், இவர் நிக்காவுக்கு தோதுவான ஆள் இல்லை என்பதாக எழுதுறார். எனவே இதுவல்ல நாங்க பாக்குறது கட்டாயமா இல்லையா, இதுவல்ல நாங்க உம்மவாப்பன்ற ரீதியில விளங்குறது கட்டாயமா இல்லையா, இதெல்லாம் குரான் சுன்னா வச்சு உலமாக்கள் எவ்வளவு தெளிவாக கிதாப்கள் எழுதப்பட்டு. எனவே இதுவல்ல நாங்க எங்கட புள்ளையோட விஷயம் நாங்க கவனிக்கிறது ஆக முக்கியம். வல்லாஹ், எத்தனையோ டெலிபோன் கால்ஸ் எங்களுக்கு வருவது, ஹசரத் நாங்க கிளம்புல ஏரியாக்கள்ல புள்ளேல் கிளம்புல வந்து இருக்கிறோம், உம்மா பாப்பாக்கு நிக்கா செஞ்சு தர சொன்னா விளங்குறாங்க இல்ல, இந்த தாத்த முடிச்சு இல்லையாம், இந்த நானா முடிச்சு இல்லையாம், எனவே நான் நாலு தரக்க ஜினா செஞ்சிட்டேன் ஹசரத் என்று சொல்றான். நாலு தரக்க ஜினா செஞ்சதுக்கு காரணம் உம்மாக்கு நான் சொன்ன நீங்க சொல்ல இல்லையா, ஹசரத் தெளிவாக பேய்த்து சொல்லி கிடைச்ச ஜவாப் இதுதான் ஹசரத் என்று சொல்றான். தெளிவாக பேத்து சொன்னேன், எனக்கு ஆக குறைஞ்சது நிக்காக செஞ்சு தாங்களே உமா, இல்ல இல்ல இன்னும் நானா முடிச்சு இல்ல தாத்தா முடிச்சு இல்ல, உனக்கு என்ன அவசரம் அவளோ, உனக்கு என்ன அவசரம் அவளோ என்ற கேட்ட கேள்விக்கு அவர் அவசரப்பட்டுட்டார், நாலு ஜினா செஞ்சிட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே தாய் தந்தர்கள் என்ற ரீதியில நாங்க விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய பிள்ளைகளுடைய மென்டலிட்டி அது நாங்க எங்கட கண்ட்ரோல்ல வைக்கலாம். இந்த காலம் மிக்ஸ் ஸ்கூல் என்று வந்தா அந்த புள்ளேல் அடுத்த ஜீன்ஸ்ல உள்ளவங்களை பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் தானாகவே உணர்வுகள் உருவாக தான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஷரியத் நோன்பு வச்சிருக்குது, நசீஹத் வச்சிருக்குது, தக்குவா வச்சிருக்குது. ஆனா இந்த காலத்துல அதுவல ஃபாலோ பண்றதும் லேசான வேலை அல்ல. வீட்டுக்கு வந்தும் விஷயத்த செல்லேலா, நண்பர்களோடு அவர் புலங்குறாரு, அந்த நண்பர்கள் ஒவ்வொரு பாவத்தில் இருப்பாரு, இவரும் ஒவ்வொரு பாவத்துக்கு போறதுக்கு அது காரணமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நிக்காஹுக்கு முன்னால் எங்கட புள்ளையில தக்குவாதாரிகளாக பக்குவமானவங்களாக என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு அதுக்குரிய வயது வந்துச்சா என்று நாங்க ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கணும். புள்ளேலுக்கு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும், மகள் நீங்க ஓபனா செல்லுங்க, மகன் நீங்க ஓபனா பேசுங்க, உங்களுடைய தேவைகள் எங்களுக்கு சொன்னா நாங்க அதுக்கேத்த ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு தருவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே அந்த அடிப்படையில அலஹான தர்பியத்துல் அவுலாத் இது நிக்காஹுக்கு முன்னால முதல் கட்டம். புள்ளையில சரியான முறையில நாங்க வளர்க்கறது, அந்த புள்ளையில் தவறான பார்வைகள்ல விழுந்துட்டாங்கடா, ப்ளூ பிலிம் வல் பார்த்து அல்லது கெட்ட கெட்ட புஸ்தங்களை வாசிச்சு, அதாவது ஏரியா வெப்சைட் வல்ல போயிட்டு, ஏனண்டா அந்த வயசு அப்படியா கொஞ்சம் வயசுதான், அதுவல பாக்குறதுக்கு உணர்வுகள் ஆசைகள் வரும். அந்த நேரத்துல புள்ளையில அழகாக வளர்க்கறது, தக்குவாவை உருவாக்குறது, அழகான கைடன்ஸ கொடுக்கறது, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நிக்காஹ் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இது ஒரு ஒரு மாச கண்ட்ராக்ட் அல்ல. ஒரு மாசத்துக்கு நிக்காக செய்வோம், அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவோம், எங்க ஆசைகளை பூர்த்தியாக்கிக் கொள்வோம், விஷயம் முடிஞ்சு அல்ல. இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே அந்த ரீதியில அந்த புள்ளேலுக்கும் ஒரு வகையான ஆப்ஷன் நாங்கள் எப்ப புள்ளேல தக்குவாவோட வளர்ப்போமோ, இது எல்லாம் தக்குவாவோட தொடர்பானது. அது சுட்டிதான் நிக்காஹுடைய நேரத்தில் நபி அவங்க தக்குவாவுடைய ஆயாசுகளை ஓதினாங்க. இந்த புள்ளைய நீங்க தக்குவாவோட வளர்த்து கொண்டு வாரீங்களா, இப்ப இந்த புள்ளேலுக்கு செல்லுங்க, மகன் அல்லது மகள் நீங்க உங்களுக்குரிய ஜோடியை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் ஷரியத் ஏழு கண்டிஷன் வச்சிருக்குது. முதலாவது தீன பாருங்க, ரெண்டாவது நீங்க நல்ல அஹ்லாக் இருக்குதாண்டு பாருங்க, மூணாவது நீங்க அந்த புள்ளேலுக்கு அந்த நீங்க யார தேர்ந்தெடுக்கிறீங்களோ நல்ல ஷரியத்துடைய இல்ம் இருக்குதாண்டு பாருங்க, நாலாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லமா என்று பாருங்க, அஞ்சாவது பிசிக்கலி அந்த ஆண் அல்லது பெண் ஃபிட்டாக இருக்கிறா என்று பாருங்க, ஆறாவது நீங்க பாருங்க ஒரு 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 பிக்கர் அதாவது இதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்காத வெர்ஜின் பெண்ணா என்று பாருங்க, ஏழாவது நீங்க முகத்தை பாருங்க அழகா இருக்கிறாவா. கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தர்தீப புள்ளேலுக்கு படிச்சு கொடுக்கறதாக முக்கியம். தக்குவாவோட புள்ளேல வளர்த்து இப்ப புள்ளேலுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுங்க, மகன் நீங்க இப்ப மாஷால்லா நல்ல வயசுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க தக்குவாவோட இருக்கிறீங்க, நீங்க ஒரு அழகான தொழிலை செய்றீங்க, அப் கிரைட்டீரியாஸ் தான் ஷரியத்தங்களுக்கு படிச்சு தருவது. எனவே இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பெண் ஒன்று கேள்விப்பட்டா பட்டிச்சேண்டா நீங்க சொல்லுங்க மகன், நாங்க முடிச்சு தாரோம். அந்த புள்ளைகளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறது. சில நேரங்கள்ல ஆண்கள் தான் வந்து சொல்லுவாங்க, பெண்களும் தான், ஆண்கள் வந்து சொல்லுவாங்க, ஹசரத் நான் உண்ட விரும்புறேன், ஹசரத் நான் துனியாவை வச்சு அல்ல, அழக வச்சு அல்ல, ஷரியத் சொன்ன என் உம்மா பாப்பா தக்குவாவோட தான் வளர்த்திருக்கிறாங்க, எனவே நான் அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை விரும்புறேன். ஆனா எங்க உம்மா பாப்பா அவங்க சொத்து தாரத்துக்கு தயார் இல்லையாம், வீடு தாரத்துக்கு தயார் இல்லையாம், அந்த அடிப்படையில் அவங்க வானம் சொல்றாங்க என்பதாக. இந்த நேரத்தில் நான் ஒன்றை விரும்புறேன், உம்மா பாப்பா இன்னொன்று விரும்புறாங்க, எதை முடிவு செய்யறது என்றது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு அந்த புள்ள வருது. ஷரியத் சொல்லுது குர்ஆன்ல தெளிவாக, ஆண்களுடைய விஷயத்துல ஷரியத் தெளிவாகவே சொல்லுது, ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட உள்ளத்துக்கு எது படுவதோ அப்படியா கொண்டு ஒரு பெண், ஒரு பெண், ரெண்டு பெண், மூணு பெண், நாலு பெண்ணை நீங்க முடியுங்க என்பதாக ஷரியத் சொல்லு. எனவே வாப்பாட விருப்பம் ஒன்றிருக்கும், உம்மட விருப்பம் இன்னொன்றிருக்கும், இவருடைய விருப்பம் ஒன்றிருக்கும். இவருடைய விருப்பம் அந்த ஷரியத் செல்லக்கூடிய கிரைடீரியாக்குள்ள இருக்கிறதாக இருந்தா வாப்பா சொல்றதுக்காக வேண்டி நான் முடிச்சேன் என்று ஒரு முடிவாக இவர் எடுக்கக்கூடாது. ஏண்ட உள்ளம் இருக்கல்லதான், ஆனா என்ன செய்ய, வாப்பா சொல்லிட்டாரே, வாப்பா சொன்னா நான் முடிக்கதான் யோனும், உம்மா எல்லாம் விரும்புறது அதுதானே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இது ஒரு வாழ்க்கை என்பது விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு விளையாட்டு அல்ல. வாப்பா விரும்பினதுக்காக வேண்டி, உம்மா விரும்பினதுக்காக வேண்டி நாங்க முடிக்க போனா எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பேசிட்டு. எனவே ஆறையும் நீங்க பாத்தீங்க கிரைடீரியாஸ். கடைசியாக ஒரு பார்வை பாருங்க, அந்த புள்ள உங்களுக்கு பட இல்லாட்டி நீங்க இல்லைன்றது தெளிவாக செல்ல. இஸ்திஹாரா செய்யுங்க, பட இல்லாட்டி உம்மாவா பட விருப்பம் இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்க இல்லண்டா இல்லண்டே செல்ல. அதே மாதிரிதான் பெண்களுடைய விஷயத்துல ஷரியத்துல ஃபிக்ஹ் கிதாப்கள் எழுதுறாங்க, ஒரு பெண்மணி ஒரு ஆணை விரும்புறா, எப்படி விரும்புறா, நான் இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இதனுடைய கருத்து லவ் பண்றதுக்கு அதுல தேலும் என்று செல்றார் என்றது அல்ல கருத்து. உதாரணத்துக்கு கேள்விப்படுவது, அடே ஃபேமிலிக்குள்ள எங்கட ஒரு மச்சான் உண்டு, அவர் ஓத பேசிருக்கிறார், மாஷால்லா தௌரா பாகிஸ்தான்ல இந்தியால முடிச்சிருக்கிறார், மாஷால்லா நல்ல வருஷ வக்த முடிச்சிருக்கிறார், நல்ல அழகான பயான்கள் எல்லாம் செய்யறார், தீனோட இருக்கிறாராம், இவ அவரை கண்டும் இல்லையா இருக்கும், ஆனா உள்ளம் விரும்புது இப்படி ஒருத்தர் எனக்கு மாப்பிளையா வந்தா நல்லா இருக்குமே. அப்படி இல்ல, அவர் மௌலவிதான் இல்ல, ஆனா தீனோட நல்ல இருக்கிறாராம், நல்ல தொடர்பாக இருக்கிறாராம், நல்ல தக்குவாதாரியாம், அல்லாஹுடைய பயம் உள்ளவராம், இரவெல்லாம் இப்படி நின்று வரங்குறாராம், தராவீஹுடைய தொழுகளை இப்படி எல்லாம் குர்ஆன் ஓதுறாராம், இப்படி எல்லாம் கேள்விப்படுவது, இதால உள்ளம் அந்த பக்கம் சாஞ்சிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஷரியத் சொல்லது ஒரு மகள் ஒண்ட விரும்புறாங்க, வாப்பா இன்னொண்டு விரும்புறாரு, இந்த நேரத்துல ரெண்டையும் எடுத்து பார்த்தா வாப்பா சொல்றது இந்த மகளுக்கு மெச்சாகது இல்ல, அந்த மகள் சொல்றது தான் மெச்சாகது. அப்படி இல்ல, வாப்பா ஒன்றுமே செய்யல, வாப்பா இன்னும் நிகாவை பத்தி நினைச்சும் பார்த்து இல்ல மகள்ட, ஆனா மகள் நிகாவின் பக்கம் தேவை உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறா, ஒருத்தரா ஐடியா பண்ணி மிதிக்கிறாங்க, இப்படி ஒருத்தராக இருந்தா நல்லம், இன்னார் எனக்கு பேசினா நல்லம், வாப்பா இத பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்டுற இல்லாட்டி ஷரியத்துல ஃபிக்ஹ் கிதாப்ல எழுதுறாங்க, இந்த பெண்ணுக்கு தாலி கிட்ட பேய்த்து தாலிக்கு சொல்லலாம், காதி சாப் எனக்கு நிக்காஹுடைய தேவை இருக்குது, நான் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன், அவர் நல்ல மாதிரி எனக்கு படுவது, ஆனா இந்த வாப்பாக்கு நிக்காஹுடைய எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இந்த நேரத்துல அந்த காதிக்கு வாப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம ஒண்டோ முடிச்சு கொடுங்க என்று சொல்லலாம், அவர் முடிச்சு கொடுக்க இல்லாட்டி வாப்பாட பெர்மிஷன் வலி என்ற பட்டத்தை கேன்சல் பண்ணி தாலி சாபுக்கு அந்த மகளை முடிச்சு கொடுக்கலாம் என்பதாக பிக்குகளை சொல்லு. அந்த அளவுக்கு பெண்ணுக்கும் ஷரியத்தோட உரிமையை கொடுத்துதான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே நான் என்ன சொல்ல வரேன் என்றா, புள்ளையில அழகான அமைப்புல வளர்த்ததுக்கு பின்னால அந்த புள்ளையலுக்கும் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும், ஒரு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். உங்களுக்கு விருப்பம் ஏதாவது இருக்குதுண்டா செல்லிக்கொள்ளுங்க, அப்படி விருப்பம் இல்லாட்டி அதையும் ஓபனா செல்லுங்க, நாங்க வற்புறுத்துறதுக்காக வேண்டி நீங்க நிக்காஹ் செய்ய போவானோம் என்று செல்றது ஆக முக்கியம். ஏன் இந்த காலத்துல உம்மா வாப்பாமார்கள் சில நேரத்துக்கு பணத்துக்காக வேண்டி, வீட்டுக்காக வேண்டி, வாகனத்துக்காக வேண்டி, தொழிலுக்காக வேண்டி, ஒவ்வொரு காரணத்துக்காக வேண்டி கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க, கடைசிக்கு கஷ்டப்பட போறது அந்த குடும்பம் தான். எனவே நிக்காஹ் என்று வரக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய பல தவறுகள்ல சில தவறுகள் இதுதான். நாங்க ஒரு அழகான அமைப்புல புள்ளையில வளர்க்கறது இல்ல, எனவே ஆரம்பத்திலே அவங்க தவறான பாவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேசிடுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த புள்ளையலுக்கு ஒரு ஆப்ஷன், வாய திறந்து கொஞ்சம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறது இல்ல, நாங்களே போர்ஸ் பண்ணி அந்த நிக்காஹ்களை செய்வதின் காரணமாக அந்த குடும்ப வாழ்க்கையில ஆரம்பமே ரொம்ப மோசமாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்த்தா சில நேரங்கள்ல மாஷா அல்லா நல்ல அமைப்புல மெச்சாகிதான் முடிச்சிருப்பாங்க, மெச்சாகுதா இல்லையாண்டு பாக்குற நேரத்துல நல்லா விளங்கி கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாலிகி மதஹப்ல கிதாப்கள் எழுதுறாங்க, தொழில் அதாவது ஒரு ஆண் என்று வந்தா அந்த ஆண் அந்த மனைவியை விட உயரத்துல கூடிய இருக்கிறது சிறந்தது. அதே மாதிரி வசதி என்று வரக்கூடிய நேரத்துல பெண்ணை விட ஆண் வசதி உள்ளவராக இருக்கிறது ஷரியத் விரும்புது. சில நேரங்கள்ல இது குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகாம இருக்கிறது காரணமாக மேலாம், உயரத்துல இவர் வைஃபுக்கு பார்க்க கட்ட, அப்படி இல்லாட்டி பணத்துல இவரை விட வைஃப் பெருசி இவர் வைஃபுக்கு பார்க்க ஏழையாக இருக்கிறாங்க, இது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாகிறதுக்கு காரணமாக அமையும். அதே மாதிரி வைஃபுடைய விஷயத்துல ஷரியத் சொல்லுது, வைஃப் இருக்கிறாவே இபாதத்துல கூடிய அறிக்கணும், அதே மாதிரி வைஃப் அழகுல கூடிய அறிக்கணும் மாப்பிள்ளைய விட. இந்த ரெண்டுல மனைவி கூட இருக்கிறது ஷரியத் விரும்புது, அந்த விஷயத்துல ஆண்கள் கூட இருக்கிறது ஷரியத் விரும்புது. எனவே மெச்சாகுதா இல்லையாண்டு பாக்குறது ஆக முக்கியமான ஒரு விஷயம். தொழிலுடைய விஷயங்கள் சில நேரத்துக்கு அது ஒரு படிச்ச பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ள குடும்பமா இருக்கும், அவ பெரிய பெரிய டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பா, மாப்பிள்ளைய பார்த்தா பெருசு ஒன்றும் படிச்சும் இல்ல, இந்த ரெண்ட வச்சிட்டோம் என்றா பெரிய டிஸ்பியூட்ல வரும். அதுல கருத்து அந்த பெண் மோசமானவர் என்ற கருத்தும் இல்ல, இந்த ஆண் மோசமானவர் என்ற கருத்தும் அல்ல, இந்த ரெண்டு பேர் மெச்சாகிறாங்க அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அடிம ஃபேமிலியில இருந்து வந்தவர், ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்க பெரிய பணக்கார ஃபேமிலியில இருந்து வந்தவங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில திருமணம் நடக்குது. ரெண்டும் சஹாபாக்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில திருமணம் நடக்குது, ஆனா ரெண்டு பேருக்கு ஒத்து போகுதே இல்ல. இவர் அடிம ஃபேமிலியில இருந்து வந்தவர், அவ பெரிய ராயல் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க, ரெண்டு பேருக்கு ஒத்து வருவதே இல்ல. நபி அவங்களுக்கு அடிக்கடி பேசி சொல்லுவாங்க, யார சொல்ல அவ சரிவாரா இல்ல, யார சொல்ல அல்ல, அவ பெரிய பணக்காரி, அவ பெரிய அந்த சொல்லுவாங்க, நானும் இந்த ஃபேமிலியில இருந்து வந்தவர், சரி ஒத்து வருவதே இல்ல. நபி அவங்க சபர் செய்யுங்க, சபர் செய்யுங்க, சபர் செய்யுங்க, ஒரு நாள் வந்து செல்லிட்டார், யார சொல்ல தலா கொடுத்துட்டன் யார சொல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதுல கருத்து அந்த பெண் கெட்டவர் அல்லது இந்த ஜெயித் கெட்டவர் என்பதல்ல. முடிவு என்ன தெரியுமா, குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா செல்தான், அந்த ஜைனப ஜெயித் தலாக் கொடுத்ததுக்கு பின்னால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அந்த ஜைனப உங்களுக்கு முடிச்சு கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். ஜெயினப் ரதி அல்லாஹு தாலா அன்ஹாவங்க பெருமையா சொல்லுவாங்களாம், அடுத்தவங்கட நிக்காஹ் எல்லாமே வலிமார்களை வச்சுதான் செய்யப்பட்டுச்சு, ஏண்ட நிக்காஹ் வந்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் மூலமாக செஞ்சு கொடுத்துட்டானே, யோசிச்சு பாருங்க. எனவே ஜெய்னப் மோசமான ஒரு பெண்ணாக இருந்தா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் வந்து இப்படியா கொஞ்சம் ஒரு அந்தஸ்து வைப்பானா? நபி அவங்களோட மனைவி ஆகிட்டாங்க கடைசி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே ஃபேமிலி ஒத்து வருவதா என்று பாக்குறது ஆக முக்கியம். சில நேரத்துக்கு இவங்க சைலன்ஸான ஆட்கள், அவங்க ஹோபா ஆட்கள், சில நேரத்துக்கு இதுவும் ஒத்து வராது. எல்லாம் அமைப்புல சரி, ஆனா அவங்க கொஞ்சம் சோசியல் கூட, இவங்க கொஞ்சம் சைலன்ஸ் கூட, இந்த நேரத்திலையும் ஒத்து வராது. எனவே ஆக முக்கியம் ஒரு, ஏன் இது ரெண்டு பேர் சேர்றது அல்ல, இது ரெண்டு குடும்பம் சேர்றது. எனவே ஒத்து வருவதா இல்லையான்னு பாக்குறது ஆக முக்கியம். அவசரப்பட்டு ஷரியத் என்ன சொல்லுது, ஒரு தகந்த ஜோடி கிடைச்சிட்டேன்டா நிக்காவை பிற்படுத்த வானம், கல்யாணம் முடிச்சு குடுங்க என்பதாக சொல்றான். வல்லாக செல்றேன், ரொம்ப தெரிஞ்ச நெருக்கமானவங்க, அவர் அவுட் ஸ்டேஷனால் வந்து கவலைப்படுறார், ஹசரத் நான் போனன் அந்த மாப்பிள்ளைய பார்த்தேன், எங்கட மகளை வந்து பார்த்துட்டாங்க, வேர்டு கொடுத்துட்டாங்க, ஒரு கிழமையில கல்யாணத்தை செய்வோம் என்று சொல்லிட்டாங்க, நாங்களும் அவசரப்பட்டு செஞ்சிட்டோம் ஹசரத், அதுக்கு பிறகு பெரிய ஃபீசபில் ஆகிட்டு ஹசரத் என்று சொல்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஸ சரியா விளங்கிக் கொள்ளுங்க. சரி, தகுந்த ஜோடி வந்துட்டேன்டா அவசரமா கல்யாணம் முடியுங்கன்னு சரியா சொல்றது உண்மைதான், ஆனா தகுந்த ஜோடியா இல்லையா என்று நீங்க பார்க்காம அவசரப்படுறது இருக்குது. இதுதான் பிள்ள, அவங்க வந்து பார்த்துட்டாங்க, நல்லமென்னு சொல்லிட்டாங்க, பட்டிச்சு ஒருத்தர் கிட்ட விசாரிச்சா நல்லமென்னு சொல்லிட்டாரு, கடைசிக்கு முடிச்சு விட்டுட்டோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த குடும்பம் எப்படி, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி, அவர் அதுக்கு முன்னால முடிச்சிருக்கிறாரா இல்லையா, ஒன்றுமே பார்க்கல. சில நேரத்துக்கு மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு, அவர் ஒரு கிழமை வெக்கேஷனுக்கு தான் வந்தாராம், அவசரமா நிக்காவை செஞ்சுட்டு போகணுமாம். எனவே குடும்பமும் இருக்கிற அவசரத்துக்கு நிக்காவை செஞ்சு கொடுக்க, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவர் போனது போனது தான், மறுவ இந்த பெத்த பாலாத்தேக்கே இல்லாம இருக்கிறார். பார்த்தா அவருக்கு அங்க எத்தனையோ தொடர்புகள் இருக்குது. எனவே அவசரப்பட்டு முடியுங்கன்னு சரிய செல்ல, தகுந்த ஜோடி கிடைச்சதுக்கு பிறகு அவசரமாக நிக்கா செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தகுந்த ஜோடியா இல்லையா என்று பாக்குறதுக்கு நீங்க நல்ல டைம் எடுத்து பாருங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க அவசரமா பார்த்து அவசரமா முடிச்சு கொடுக்கணும் என்ற பலிசிப்பில. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், இப்ப குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்பம் ஒன்று வந்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் பேசின தலையங்கம் என்ன, நிக்காஹுடைய நேரத்தில் சில நேரத்துக்கு நடக்கிற தவறுகள். இப்ப நான் என்ன பேச போறேன் என்றால், நிக்காக நடந்துட்டு இப்ப நிக்காஹுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரிய தவறுகள். இந்த புரோகிராமுக்கு வாரத்துக்கு முன்னால நான் கிட்டத்தட்ட 4-5 காசிமார்களுக்கு கால் பண்ணினேன். 4-6 காசிமார்களுக்கு கால் பண்ணிட்டு கேட்டேன், எங்கட இலங்கையில தலாக்குடைய வேகம் எவ்வளவு போகுது, அதே மாதிரி தலாக்குக்கு ஆக கூடின காரணங்கள் என்ன, இந்த 2-3 நாளா இதுதான் வேலை, ஒவ்வொரு காசிமார்களுக்கும் பேசுறது, என்ன காரணம் என்று கேட்கறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சொன்ன காரணம், தலாக் இப்ப இலங்கையுடைய நாட்டில் இது அக்யூரேட்டான கணக்கு அல்ல. அவங்க சொல்ற கணக்கு எப்படி என்றா, கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால மட்டும் 63 காசிமார்கள் இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு காசிமார்கள் கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-20 தலாக் ஃபஸஹ் குடும்பங்கள் உடைய பிரிவினைகள் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 20, ஒரு வருஷத்துக்கு ஒரு காசி கிட்ட. அப்ப நாங்க 60 அது பெருத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1500-2000 தலாக் இலங்கையில நடந்து கொண்டிருக்கிறது. தலாக் என்று வரக்கூடிய நேரத்தில் நாங்க பொதுவாக நினைக்கிறது கணவன் மனைவி பிரிகிறது என்ற கருத்து தான். ஆனா தலாக் என்று சொல்றது உண்மைக்குமே கணவன் மனைவிக்கு பிரியிறது இருக்குதே, அதுக்கு பேர் தான் தலாக். இன்னொன்று இருக்குது ஃபஸஹ் என்பதாக. ஃபஸஹ் என்று சொல்றது மனைவி பேய்த்து காசி கிட்ட பேய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி, எனக்கு இந்த மாப்பிள்ளையோட வாழையலா, அவர் தலாக்கும் கொடுக்கிறார் இல்ல, எனவே என்னைய இந்த மாப்பிள்ள கிட்ட பிரிச்சு விடுங்க என்று சொல்றதுக்கு ஃபஸஹ் என்று சொல்லுவாங்க. அந்த நேரத்துல காசி என்ன செய்வார், ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுடுவாங்க. சொல்றாங்க, எங்ககிட்ட 10 கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சு என்றா, காசி கோர்ட்டுக்கு வந்துச்சுடா, அதுல 1-2 தான் தலாக்காக இருக்கும், மத்த எல்லாமே ஃபஸஹாக தான் இருக்கும். பெண்கள் பேய்த்து கேக்குறாங்க, எனக்கு இவனோட வாழவேலா, தலாக் கொடுக்கறதுக்கும் அவன் தயார் இல்ல, இப்படி இப்படி தான் பிரச்சனைகள். எனவே 20 ஒரு வருஷத்துக்கு காசிமார்கள் சொல்றாங்க, நாங்க 20 பிரிவினைகள் வந்தா அதுல 2-3 தலாக் தான் இருக்கும், மத்தது எல்லாமே ஃபஸஹ். பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை தான் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதுலேயும் அதுக்கு பிறகு நான் கேட்டேன், சரி எண்ணிக்கையே சொல்லிட்டீங்க, காரணம் என்ன, பெண்கள் வந்து தலாக் எங்களுக்கு எடுத்து தாங்க என்று சொல்றதுக்கு காரணம் என்ன என்று பேசக்கூடிய நேரத்தில் அந்த எல்லாம் காசிமார்கள் முதலாவது பதில் என்னண்டா, முதலாவது பதில் ஏன் கூடிய பசஹ் நடக்கிறதுக்கு காரணம், முதலாவது காரணம் எல்லாம் காசிமார்களும் ஒன்றுதான் சொன்னாங்க எல்லாம் ஒன்றாக குடும்ப வாழ்க்கை வாழ்றது இருக்குதே, ஒன்றோ மாமி மாமா மாப்பிள்ள வீட்டுல வாழ்றது அல்லது பொண்ணுடைய வீட்டுல வாழ்றது இப்படி கூட்டாக வாழ்ற நேரத்துல ஒன்றோ மனைவி கணவன் இவங்களுக்கு வர பிரச்சனைகள் இருக்குது, இதுதான் முதலாவது காரணம். எனவே எவ்வளவு செப்பரேட்டாக வாழேலுமோ அந்த அளவுக்கு நல்லம் எங்களுக்கு அதிகமாக பசஹ் வாரத்துக்கு காரணம் அதுதான். பேய்த்து மாமியோட வீட்டுல இருக்கிறது எந்த அளவுக்கு மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா கிதாப் எழுதுறாங்க, மாமட வீட்டுல மருமகள் புரியாணிய சாப்பிட்டு லக்ஷரி வாழ்க்கை வாழ்றதை விட மாப்பிள்ளேட வீட்டுல தனியாக பருப்பு சம்பல் திண்டு வாழ்றது அந்த பெண் விரும்புவா என்பதாக மாமட வீட்டுல மாப்பிள்ளேட வாப்பட வீட்டுல மாமட வீட்டுல புரியாணி அழகான லக்ஷரி வாழ்க்கை வாழ்றதை விட ஒரு பெண்மணி மாப்பிள்ளையோட தனிமையாக என்ன பொல் சம்பலும் பருப்பும் தின்றதுக்கு அவர் விரும்புவா என்பதாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே நன்றாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நாங்க எங்கட புள்ளையில கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால நீங்க பிரிஞ்சு வாழ வானம் எங்களோட சேர்ந்து வாழங்க என்பதாக சட்டம் போடுறது இருக்குதே, இது பெரிய அநியாயம் என்பதை விளங்கிக்கணும், பெரிய அநியாயம், நாங்க செய்யற ஒரு பெரிய ஒரு அநியாயம். எனவே குடும்ப வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 9 மனைவிமார்களுக்கும் 9 வீடுகள் கொடுத்திருந்தாங்க. பாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க ஹிஜ்ரத்துக்கு பின்னால திருமணம் முடிக்கிறாங்க. முதலாவதாக அலி ரழியல்லாஹு தஆலாவுக்கு பெரிசா வசதி ஒன்றும் இருக்கல்ல, என்ன செய்யறாங்க, நபி அவங்களோட நபி அவங்க வீட்டுக்குள்ள பாத்திமாவோட வாழ்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க, பாத்திமா ரழியல்லாஹு தஆலாவுங்க பேசி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வாப்பா எனக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து தாங்களே அலியோட தனியா இருக்கிறதுக்கு. யாரு கேக்குறது, மகள் கேக்குறாங்க. வாப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனக்கு வீடு ஒன்று எடுத்து தார அளவுக்கு மகள் என்ன சொன்னாங்க, யார் சொல்ல ஒருத்தர் இப்படி சொன்னார் தானே அப்படி தேவேண்டா வீடு ஒன்று தாரண்டு அவரோட கொஞ்சம் பேசி பாருங்களே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்கள் எப்படியோ வாப்பாவோட பேசி விஷயத்தை சாதிச்சு கொண்டாங்க. அலி அலி அல்லாஹு தாலான்னு அவங்களுக்கு நபி அவங்க வீடு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்டா, குடும்ப வாழ்க்கை அது ஃபாத்திமா அலியாக இருக்கட்டும் ரதி அல்லாஹு அன்ஹுமா, ஆனாலும் பாத்திமா விரும்பினது என்ன, பாப்பா உங்களோட இருக்கிறத விட நான் அலியோட தனியா இருக்கிறத விரும்புறேன், எனவே மாப்பிள்ள தான் வீட்டை வாங்கணும் என்று மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்த என்ன சொன்னாங்க, வாப்பா வச்சு சார் இதை சாதிக்கணும் என்பதாக விளங்கிக்கொண்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இதுக்கு பின்னால் உள்ள ஃபிக்ஹ் சட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். ஒரு பெண்ணுக்கு வாழ்றதுக்காக வேண்டி அழகான வீடு கொடுக்கிறது என்று நான் சொல்லல, அவக்கென்று ஒரு செப்பரேஷன் கொடுக்கிறது இது ஷரியத்துடைய பார்வையில அந்த பெண் ரிக்வெஸ்ட் பண்ணினா என்றா அந்த பெண் கேட்டா என்றா அதை கொடுக்கிறது கணவனுக்கு வாஜிப் என்பதை விளங்கிக்கணும். எனக்கு இந்த உங்களோட மாமாவோட இந்த மாமியோட எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, எனக்கு செப்பரேட்டாக இருக்கணும் என்பதாக வைஃப் சொன்னா என்றா மாப்பிள்ள அதை கொடுக்கிறது வாஜிப் என்பதாக ஃபிக்ஹ்ல எழுதுறாங்க. வாஜிப் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே வாஜிப் என்று சொன்னா ஒரு புதிய ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கறது என்ற கருத்து அல்ல, ஆக குறைஞ்சது ரெண்டுக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்துக்கொண்டு பேசி அவக்கென்று ஒரு பிரைவசி இருக்கிறது வாஜிப் என்பதாக தான் ஷரியத் சொல்லுது. ஒரு பெரிய ஒரு வீடாக இருந்திருந்தால் அந்த வீட்டுல அவக்கென்று ஒரு செப்பரேட் ஏரியா அவக்கு அந்த ஏரியாட துறப்ப கொடுக்கணும், மாமிக்கு அந்த ஏரியாவுக்கு போறதாக இருந்தாலும் மருமகளோட அனுமதியோட தான் போகணும் என்பதாக கிதாப்ல எழுதுறாங்க. அது அவக்குரிய ஏரியா, அங்க போயிட்டு என்ன ஊடெல்லாம் கூட்டி இல்ல பாருங்களே ஒதுங்கி வச்சு இல்ல பாருங்களே புள்ள கத்தி கொண்டிருக்கிறது அதெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இல்ல என்பதாக கிதாப்ல எழுதுறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே எனவே காசிமார்கள் கிட்ட விசாரிச்சா முதலாவது செல்ற காரணம் என்ன, நீங்க ஒன்றாக வாழ்றது இருக்குது இதால பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா கிட்ட ஒருத்தர் ஃபத்வா ஒன்று கேட்கிறார், என்ன ஃபத்வா சொல்றாங்க, நான் என் மனைவியோட பிரிஞ்சுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனா என் உப வாப்புக்கு வருமானங்கள் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு மாசம் செலவும் நான் தான் கேட்டுறேன், ஆனா என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் செலவுகள் ஆகக்கூடிய இருக்குது, என்ன கூட செல்றாங்கண்ணா, எந்த குடும்பத்தையும் பார்க்கணும், என் உபவாக்கம் செலவுக்கு கொடுக்கணும். எனவே நான் யோசிக்கிறேன், என்ன ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே வீட்டில் இருந்தா என் செலவுகள் கொஞ்சம் குறையுமே, எனக்கு அதுக்காக வேண்டி ஒரு ஃபத்வாவை தாங்கன்னு கேட்கிறாங்க. ரெண்டு வரி தான் பதில், ரெண்டே ரெண்டு வரி பதில். என்ன, உங்களுக்கு செலவு கூடினாலும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு மறு ஒரே வீட்டில் பேசி வாழ்றதுக்கு அனுமதி இல்லை என்பதாக இருந்தது. அந்த நேரத்தில் உங்களோட வாப்பா உமாக்கு கொடுக்கற செலவை குறைச்சாலும் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க ஒண்டாக போய் திரிக்கிறதுக்கு சரியத்துல அனுமதி இல்லை, நீங்க பிரிச்சுதான் இருக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எனவே முதலாவது காசிமார்கள் நாலு ஆறு பேர் கிட்ட கேட்டேன், எல்லாத்திலும் முதலாவது பதில் ஒண்டா இருக்கிறது இருக்குதே ஹஜரத், இது சுட்டிதான் மிச்சம் பிரச்சனைகள் வருவது. அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, மாமியால் இப்படி பிரச்சனை, மாமாவால் இப்படி பிரச்சனை, நான் சொல்றத கேட்டுக்கொள்றார் இல்ல, எனக்கு குடும்ப வாழ்க்கை சக்சஸ் இல்ல, எங்களுக்கு எங்கேயும் போகலாம். பிராக்டிக்கலா பாருங்க, எங்க ஒரே குடும்பம் ஒரே இடத்துல இருப்பாங்களோ கேட் ஒண்டா தான் இருக்கும். அந்த கேட்டை துறக்கிறதுக்கு மாப்பிள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வெளியே பேசி ராவ் 12 மணிக்கு 1 மணிக்கு வரணும் என்றா செய்யலாம் இருக்குது. போற இடத்த சொல்லி கொண்டிருக்கணும், அவருக்கு தேவை என்ற வைஃபை கோல்ஃபேஸ்க்கு கொண்டு போறதுக்கு, எங்க சரி கொண்டு போறதுக்கு, வீட்டுல பர்மிஷன் கேட்டுக் கொண்டிருக்கணும், இந்த டைமுக்கு தான் வருவான், இந்த டைமுக்கு தான் போவன், சரி எல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, இந்த இடத்திலையும் வரலையா லேட்டாக இல்லையா எல்லாம் ஒண்டா போகணுமே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிற இடங்கள் இருக்குது. அந்த பெண் நோஷிப்பா, இன்றைக்கு எனக்கு ஆக்கல, இன்றைக்கு நான் மாப்பிள்ளைக்கு சொல்லி எங்கால சரி வெளியாலதான் சாப்பாடு கொண்டு வரணும், இல்ல வீட்டுல இருப்பாங்க ஆக்கதான் ஓணும் என்று மாப்பிள்ளைக்கும் ஒன்றும் செஞ்சு கொள்ளாத கட்டம் வரும். கிதாப்ல தெளிவாக எழுதுறாங்க, கிச்சன் இருக்குதே, இந்த கிச்சன் ஒண்டா இருக்கிறது, அது ஆகவே நெருப்பு பத்திர இடம். எனவே ஃபேமிலியில நெருப்பு பத்திர இடமும் கிச்சன் தான் என்று சொல்றாங்க. எனவே செப்பரேஷன் இருக்குதே, புள்ளையில முடிச்சு கொடுத்துட்டீங்களா, அவங்கள வேற இருந்து நின்று பேசி சந்திங்க, உங்களோட முஹப்பத் கூடிடும் என்பதாக சொல்றாங்க. காரணம் என்ன, பொதுவாக மாப்பிள்ளை உம்மா வாப்பா என்று வந்தா பாருங்களே, நாங்க எங்கட புள்ள எப்படி எல்லாம் வளர்த்தோம், பூ மாதிரி வச்சு கொண்டோம், மருமகள் ஒரு டீயா ஊத்தி கொடுக்கறா இல்லே, கேட்டா ஒன்னும் செஞ்சு தாரா இல்ல, இத பாக்க பாக்க அவக்கு பத்துது. எனவே இவ ஒண்ட பேச மருமகள் ஒண்ட பேச குடும்பங்கள்ல பிரிவினைகள் உண்டா? எனவே ஷரியத் என்ன சொல்லுது, நீங்க பிரிஞ்சு வாருங்க. எந்த அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்கண்டா, மகள் உங்களோட மனைவி விரும்பினாலும், இல்ல நான் அப்படி ஒன்றாகவே இருப்போமே என்று சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க பிரிஞ்சு வாழுங்க. மாப்பிள்ளையோட வீட்டிலையும் இருக்க தேவையில்ல, பொண்ட வீட்டிலையும் இருக்க தேவையில்ல, நீங்க வேறையாக செப்பரேட்டாக ஒரு குடிசில வாழ்றது இருக்குதே, இது சந்தோஷமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையுடைய சக்சஸுக்காகவே. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வாரத்துக்கு அந்த காசிமார்களோட பேசுற நேரத்தில் இலங்கையுடைய நிலைமையை வச்சு செல்றேன். அவங்க சொன்ன ரெண்டாவது ஒரு காரணம் தான், கணவர்மார்கள் சரியான அமைப்புல மனைவியுடைய ஹக்குகளை விளங்கில்ல, மனைவிமார்கள் சரியான அமைப்புல கணவர்மார்களுடைய ஹக்க விளங்கல, ரெண்டு பேருக்கு மத்தியில சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஷரியத்துடைய சட்டங்களும் தெரியாது. இந்த காலத்துல தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்களை படிக்கிறோம், ஹஜ்ஜுக்கு முன்னால எத்தனையோ கிளாஸ் வச்சு ஹஜ்ஜுடைய விஷயங்களை படிக்கிறோம், கல்யாணத்துக்கு முன்னால நான் எப்படி என்னுடைய குடும்ப வாழ்க்கையை செய்யணும் என்று நாங்க எத்தனை பேர் படிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு சில விடயங்களை பேசுவேன், ஆனா நீங்க யாருமே என்னைய பத்தி தவறாக நினைக்க கூடாது. குடும்ப வாழ்க்கை வரக்கூடிய நேரத்தில் ஆக ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லற வாழ்வு என்று சொல்றது, அல்லது இல்லற உறவு என்று சொல்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது பிரைவேட் லைஃப், உங்களுக்கு மனைவிக்கும் உள்ள ரகசிய தொடர்பு என்னுடைய வார்த்தைகளை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இல்லற வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அல்லது இல்லற உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான பலகீனங்கள் இருக்கிறது, அதிகமான பலகீனங்கள். சைக்காலஜிக்கலி எடுத்து பார்த்தா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு பெண்ணுடைய உடம்ப எடுத்து பார்த்தா, அந்த பெண்ணை அல்லாஹ் வித்தியாசமாக படைச்சிருக்கிறான் ஆணவிட. அந்த பெண்ணுடைய உடம்புல சைக்காலஜியில எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 300 இடங்கள் இருக்குது அந்த பெண்ணுக்கு ஆசைகள் இச்சைகள் உருவாகக்கூடிய இடம். எனவே இல்லற உறவு என்று வந்தா, இவர் சூஃபிசா மாதிரி தக்குவாதாரியாக மட்டும் இருந்து போதாது, அந்த நிக்காவுக்கு முன்னால இவர் விளங்கிக் கொள்ளணும், என்னுடைய வைஃபோட நான் ஒரு இல்லற வாழ்வு, ஒரு இல்லற உணர்வு, ஒரு உறவு வைக்கிறதாக இருந்தா அவரோட ஆசைகளை பரிபூர்ணமாக்குறது எப்படி என்றது அவர் படிச்சு வச்சிருக்கோம். அதை படிக்கக்கூடிய முறையை நான் ஆரம்பத்தில் சென்னன், அதை வெப்சைட்ல போய்த்து கூகுள்ல போய்த்து தேடி பார்க்கறதல்ல, ரிலையபிள் உலமாக்கள் எழுதின கிதாப்கள் இருக்குது, அல்லது எங்களோட தாய் தந்தையர்கள் மூலமாக அது கண்ணியமான அமைப்புல படிக்கிறது. எப்ப தவறான அமைப்புல படிப்போமோ அதுவும் வாழ்க்கையுடைய ஃபசாதுக்கு காரணமாக அமையும் என்பதை விளங்கிக் கொள்ளுவோம். எனவே நிக்காவுக்கு முன்னால ஒரு தாய் தன்னுடைய மகளை வச்சு சொல்லிக் கொடுக்கணும், மகள் இந்த அமைப்புல தான் கணவனுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கணும், வாப்ப மகனை வச்சு சொல்லணும், மகன் இந்த அமைப்புல தான் உங்களோட மனைவியுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கணும். நல்ல குர்ஆன் ஹதீஸ் எடுத்து பாருங்க, குர்ஆன்ல கூட அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா இல்லற உறவை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். உங்களோட மனைவிய நாங்க உங்களோட விளைச்சல் இடமாக வச்சிருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஹலாலாக வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சில விஷயங்களை குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், பச்சை பச்சையா பேசுறான்னு சொன்னாலும் பிழை இல்லை. ஹதீஸ்ல கூட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்க, இல்லற உறவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் மனைவி விளங்கணும் என்ற கணவனுடைய தேவைகள் என்ன, எந்த அளவுக்கு இருக்குது. கணவன் விளங்கிக் கொள்ளணும் மனைவிக்குடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த தேவைகள் சரியான அமைப்புல பரிபூர்ணமாக்காத பட்சத்தில் அந்த நிக்காஹ் இருக்கிறதே தலாக்த பேச முடியுது. இவர் சில நேரத்துக்கு இபாதத்துல உச்சகட்டமா இருப்பார், சில நேரத்துக்கு மனைவி இபாதத்தில் உச்சகட்டமா இருப்பாங்க. இபாதத் என்று செல்றது 50% என்று விளங்கிக் கொள்ளுங்க, அடுத்த 50% அந்த குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த இல்லற உறவு சரியாக இருக்கும். எந்த அளவுக்கு சைக்காலஜியில் எழுதுறாங்கன்னா, உங்களோட கணவன் வீட்டால வெளியே போற நேரத்தில் இந்த நேரத்துல கூட உங்களோட இல்லற உறவு புள்ளைகளுக்கு விளங்காத அமைப்புல நீங்க ஒரு தொடர்ப அதுல கருத்து உடல் உறவு என்றதை விளங்கிக் கொள்ளவானும் இல்லற உறவு என்று சொன்னா அது விசாலமான ஒரு விஷயம். எனவே மாப்பிள்ள வீட்டால போக்கல நீங்க ஒரு இல்லற உறவு வச்சுக்கொள்ளணும், அவர் போனாலும் உங்களோட சிந்தனையில இருக்கிறதுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸ்ல வருவதா இல்லையா, அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டால வெளியே போற நேரத்துல ஆயிஷாவை கூப்பிட்டு முத்தம் கிஸ் ஒன்று கொடுத்துட்டு தான் போவான். வரக்காட்டியும் அவக்கு சிந்தனை, அடே மாப்பிள்ள பேய்த்துட்டாரே, அவரிடம் சிந்தனை என்ன, மனைவி கிட்ட அவசரமா போகணுமே. இந்த இல்லற உறவு நபி அவங்க மெயின்டைன் பண்ணினாங்க. ஆனா சைக்காலஜி இப்ப சொல்லுது, 1400 வருடங்களுக்கு முன்னால ஹபீப் படிச்சு தந்த விஷயத்த சைக்காலஜி இப்ப சொல்லுது, வீட்டால பிரிஞ்சு போற நேரத்திலையும் இல்லற உறவை ஒன்றை வச்சுக்கொள்ளுங்க. ஏன் அவசரமா அப்ப திரும்பி வாரத்துக்கு ஆசை உருவாகும், போனதுக்கு போற SMS ஒன்று அனுப்புங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ எம் மிஸ்ஸிங் யூ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் கணவனை வெளியில பாதுகாக்கும் என்பதையும் சைக்காலஜி செல்லுது. மனைவி வீட்டுக்குள்ள இருந்து தவறான வழிக்கு போகாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும் என்பதாக சைக்காலஜி செல்லுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டினாங்க. வீட்டுக்குள்ள வார நேரத்துல நபி அவங்க எப்படி வருவாங்க, வீட்டுக்குள்ள வாரத்துக்கு முன்னால கதவு கிட்ட இருந்து மிஸ்வாக் செஞ்சு கொள்ளுவாங்க. ஏன் மிஸ்வாக் செய்வாங்க, வீட்டுக்குள்ள போனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஏண்ட வாயால நாற்றம் வரக்கூடாது, மனைவியோட பேச போறன், இல்லற உறவு ஒன்று தொடர்பாக போகுது. எனவே வீட்டுக்குள்ள போகல, அடே சஃப்ல இருந்து மிஸ்வாக் செய்யறது, உள்வெடுக்கல மிஸ்வாக் செய்யறது எங்களுக்கு புத்திக்கப்படுவது. நபி அவங்க வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல வாய சுத்தமாக்கி கொண்டு போனாங்க. ஏன், மனைவிக்கு என்னுடைய வாயால வாசம் வரும். ரொம்ப அழகான அமைப்புல உடுத்து கொள்ளுவாங்க. மனைவியும் இப்ப இல்லற உறவு தயாராகிறாங்க. நபி அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல லனா ஷம்சுன் வலில்லா ஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைருன் மின் ஷம்சி ஸமாயி. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கெண்டே ஒரு சூரியனை தந்திருக்கிறான், அதுதான் என்ற மாப்பிள. அந்த சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தில் உள்ள சூரியனை விட சிறந்தவர். فَإِنَّ الشَّمْسَ تَتُضُعُ بَعَدَ الْفَجْرِ وَشَمْسِ تَتُضُعُ بَعَدَ الْإِشَاءِ. வானத்தில் உள்ள சூரியன் அது ஃபஜ்ருக்கு பின்னால உதயமாகும், என்னுடைய சூரியன் நபி அவங்க இஷாவுக்கு பின்னாலதான் என்னின் பக்கம் உதிப்பார். எனவே இல்லற உறவு இப்ப வீட்டுக்கு வெளியில போற நேரத்திலையும் இருந்துச்சு, வீட்டுக்குள்ள வார நேரத்திலையும் இருந்துச்சு. ஹதீஸ்ல வருவதா இல்லையா, நீங்க நீண்ட சஃபர் ஒன்று பேச்சு வாரதா இருந்தா நேரத்தோடே எத்தி வைங்க, நீங்க வார டேட் இதுதான், வார டைம் இதுதான். எனவே உங்களோட மனைவி அதுக்குரிய தயாரிப்புகளோடு இருப்பாங்க. சைக்காலஜி இப்ப சொல்லுது, ஹதீஸ்ல நபியாங்க 1400 வருடங்களுக்கு முன்னால சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, சைக்காலஜியில் செல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம்தான், ஒரு ஆண் ரோட்ல போறாரு, அவருடைய பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டுச்சு. அந்த பெண் ஒரு அழகான உடுப்பன் உடுத்து கொண்டிருந்தா, இவருடைய உள்ளம் அப்படியே பேய்த்துட்டு சைக்காலஜில செல்றாங்க, நீங்க இத வந்து மனைவி கிட்ட மறைக்க வானம், வந்து வீட்டுல சொல்லுங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அந்த பெண்ணின் பக்கம் ஏண்ட ஆசை உருவாகிச்சு, மனைவி இப்ப விலகி கொள்ளணும், ஏண்ட கணவன் ஆசையை நான் எப்படி பூர்த்தியாக்கணும் என்பதா. அந்த அமைப்புல உடுத்து சரி நீங்க பூர்த்தியாக்குங்க, ஏன் அவரை வேற ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறது மனைவியுடைய பொறுப்பு என்பதாக விளங்கும். இதுக்குரிய ஹதீஸும் சைக்காலஜி இப்ப சொல்லுது. ஹதீஸ்ல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது பட்டுச்சு, உடனடியாக நபி அவங்க பார்வையை தாழ்த்துறாங்க, வீட்டுக்கு வராங்க, மனைவி எத்தனையோ பெண்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க, இரவுடைய நேரம் இல்ல பகலுடைய நேரம். அந்த பெண்கள் உடைய விஷயத்துல நபி அவங்க சொல்றாங்க, மனைவிக்கு வீட்டுக்குள்ள ரூமுக்கு வாங்கன்னு அந்த பெண்கள் எல்லாம் பேசிட்டாங்க. நபி அவங்க தன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொண்டாங்க. ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு சரி வெறிய ஒரு பெண்ணை பார்த்துட்டாங்கடா, நீங்க அதை பார்த்து மயங்க வானம், அவசரமா மனைவியோட பேச்சோட தேவைகளை பூர்த்தியாக்க கொள்ளுங்க, அந்த பெண்ணுக்கு என்ன இருக்குதோ அதே தான் உங்களோட மனைவி கிட்ட இருக்குது, ஹராத்துக்கு போவானம் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. இது ஹபீபுக்கு நடந்த நிகழ்வுகள். சைக்காலஜி எது இப்ப சொல்லுதோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால ஹபீப் இப்ப உலகத்தில் எடுத்து காட்டுறாங்க. எனவே சில நேரத்துக்கு எங்களுக்கு தேவை இல்லையா இருக்கும், மனைவிக்கு தேவையா இருக்கும், அதை விளங்குறது ஆக புத்திசாலியுடைய வேலை. சில நேரத்துக்கு எங்களுக்கு தேவை இருக்கும், மனைவிக்கு இல்லையா இருக்கும், அந்த நேரத்தில் மனைவி தேவையை விளங்குறது ஆக முக்கியம். எப்ப இத விளங்க இல்லையோ அதுதான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இல்லற உறவு உடல் உறவு என்று சொல்றது. நாலு நாளைக்கு ஒருக்கா நீங்க மனைவியுடைய தேவையை வச்சு நாலு நாள் மினிமம் என்று சொல்றாங்க, நாலு நாளைக்கு ஒருக்கா. ஏன் அந்த அளவுக்கு கிதாப் எழுதணும்? வல்லாஹ் செல்றேன் காசிமார்களோட இந்த கிழமை பேசுற நேரத்துல வந்த ஒரு பதில் தான், இந்த நேரங்கள்ல கணவர்மார்கள் சரியா தேவையை பூர்த்தியாக்குற இல்லையாம், விளங்குறாங்க இல்லையாம், இப்படி பிரச்சனையாம், அப்படி பிரச்சனையாம், இதுவும் தலாக்குக்கு ஒரு காரணமாக இருக்கு. எனவே நிக்காஹுக்கு முன்னால ஒருத்தர் அவர் தயாராகிறாரெண்டா, தொழுகைக்கு முன்னால வஜ்ஜஹத படிச்சத போல அவர் நிக்காஹுக்கு முன்னால இந்த இல்லற உறவுடைய விஷயம் ஷரியத்துடைய அடிப்படையில நான் எப்படி பூர்த்தி ஆக்கணும் என்றத படிக்கணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் சில நேரங்கள்ல நாங்க விளங்காம இருக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம்? ஒரு பெண் பெய்து கம்ப்யூட்டர் கடைக்கு, ஒரு அத்தர் கடைக்கு பெய்து ஒரு பெண் செல்றாவாம், இந்த கம்ப்யூட்டர் வாசம் வார அத்தர் உண்டு இல்லையா? அத்தர்காரன் கேட்டா கம்ப்யூட்டர் வாசம் வார அத்தர், நீங்க அம்பர கேளுங்க, ஊத கேளுங்க, நீங்க என்ன கம்ப்யூட்டர் வாசம் சொன்னாங்க, இல்ல இல்ல என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தா கம்ப்யூட்டரோடே தான் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு சைக்காலஜியில செல்றாங்கடா, நாங்க எல்லாத்துக்கும் எஜெண்டா போடுவோம், எஜெண்டா, காலையில எறும்புறதுக்கு எஜெண்டா இது, ஸ்கூலுக்கு போறதுக்கு எஜெண்டா இது, புள்ளையில ஸ்கூல்ல டொப் பண்றதுக்கு எஜெண்டா இது, பிக்னிக் போறதுக்கு எஜெண்டா இது. சரி, கணவன் மனைவி கிட்ட பிரைவேட் எஜெண்டா ஒன்று இருக்கணும், எங்கட இல்லற வாழ்வுக்குரிய எஜெண்டா இதுதான். சஃபர் ஒன்று போறாரு, ஒரு 10 நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறாரு, அல்லது அவுட் ஸ்டேஷனுக்கு போறாரு, எல்லாத்துக்கும் எஜெண்டா இருக்குது, பேக் இந்த டேட்டுக்கு ரேஸ் செய்யணும், அயன் பண்ணணும், இந்த நேரத்துல சாப்பாடு பேக் பண்ணணும். உங்களோட ரெண்டு பேருட இல்லற உறவுக்குரிய எஜெண்டாவை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இத தேவை என்பதாக சைக்காலஜியில சொல்றாங்க. இரவு மட்டுமல்ல பகலுடைய நேரங்கள்லையும் ஏன் காரணம் என்றா, இது தலாக்குக்காக பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த காலத்தில். எனவே நிக்காஹுக்கு முன்னால் இந்த விஷயங்களை விளங்குறது படிக்கிறது, ஏன் நாங்க ஒரு குடும்ப வாழ்க்கை ஒன்று வாழ போறோம், இதுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம், இது எங்க பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யறது ஆக முக்கியமா இல்லையா? இதன் மூலமாக எவ்வளவு தலாக்கள் நடந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மூணாவது காரணம், அது இரண்டாவது காரணத்தோட தொடர்பாக இருக்குது. காசிமார்கள் கிட்ட கேட்ட நேரத்தில் செல்றாங்க, கிளம்புல ஹசரத் கூட தலாக் நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் தான், இந்த மாப்பிளமார்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்த்திருக்கிறாங்களே, இங்கு உள்ள பெண்கள் எல்லாம் தவறான வழியில போறாங்க. அப்படி இல்ல, சில நேரத்துக்கு பொம்பளை அனுப்பிட்டு இங்க இருக்கிறாரு, அந்த பெண் அங்க தவறான வழிக்கு போறாங்க. இதெல்லாம் ஷரியத்துக்கு வெளியே உள்ள விஷயங்கள் அல்ல, ஷரியத்துக்குள்ள உள்ள விஷயம் தான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் இரவுடைய நேரத்துல அவங்க போறாங்க மக்களுடைய நிலைமையை பாக்குறதுக்கு. ஒரு பெண்மணி ஒரு கவிதை ஒன்று படிக்கிறா, சத்வாவலஹாதல்லைலு வஸ்வத்த ஜானிபு வ அரக்கனி அல்லாஹ் ஹபீப உலாஇபுஹு வலௌலா ஹதருல்லாஹி லா ஷைஅ மிஸ்லஹு வ ஸுஅஸிஅ மின் ஹாதஸ் ஸரீரி ஜவானிபுஹு. இந்த கவிதையை கேட்டோரனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு கருத்து என்ன, என்னையோட இருக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இல்லே, அல்லாவுடைய பயம் மட்டும் இல்லாட்டி நான் தவறான வழியில பேய்த்திருக்கலாமே. இந்த கவிதையை கேட்டோடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டை மார்க் பண்றாங்க, விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் சொன்னாங்க, மாப்பிள்ள ஜிஹாதுக்கு பேய்த்திருக்கிறார். சொன்னாங்க எவ்வளவு காலம், மிச்சம் காலம் பேய்த்து இன்னும் வீட்டுல இல்ல. அந்த பெண் அனுப்பிட்டு நபி அவங்களோட மனைவி ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா உமர் ரழியல்லாஹு அன்ஹுவோட மகளை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஹப்ஸா ஒரு மாப்பிள்ள இல்லாம ஒரு மனைவிக்கு மேக்ஸிமம் எவ்வளவு காலம் இருக்கேலும்? அவ வெக்கத்துல தலைய கீழே போட்டுட்டா. சொன்னாங்க ஹக்கான விஷயத்துல வெக்கப்படவானோம், ஏன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா, அவர் தான் ஜிஹாதுக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். கேட்டாங்க எவ்வளவு காலம், அவ அப்படியே தலைய கீழே போட்டு கையால காட்டுறா, எத்தனை 4 மாசத்துக்கு பார்க்க மேக்ஸிமம் இருக்கேலாம். எனவே ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க இஸ்லாத்துல, சட்டம் என்ன, இதுக்கு பின்னால யாரு சரி ஜிஹாதுக்கு போறதாக இருந்தா 4 மாசத்தோட ரிட்டர்ன் வரணும், கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கணும், மறுவ போகணும். கவர்மெண்ட் சர்வன்ட்க்கு எங்கட இலங்கையிலையும் தான், கவர்மெண்ட் சர்வன்ட்மார்களுக்கு அவுட் ஸ்டேஷன் வேலை செய்யறவங்களுக்கு அப்படியே ஒரு லீவ் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு 3-4 நாள் லீவ். அந்த லீவ் கொடுக்கற நோக்கமே இல்லாட்டி ஒவ்வொரு குடும்பமும் தலாக்ல தான் பேசி முடிஞ்சிருக்கேன். எனவே ஃபுகஹாக்கள் ஒரு சட்டம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, ஒரு கணவன் வீட்டால 4 மாசத்துக்கு மேல போறதாக இருந்தா அந்த கணவன் மனைவி எக்ரி ஆகி விரும்பி ஹராத்துக்கு போக மாட்டோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தோட தான் போகணும் என்பதாக சொல்லலாம். எனவே மாப்பிள்ள எங்க வெளிநாட்டுல எவ்வளவு காலம், 2 வருஷம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இங்க ஒரு தக்குவாதாரியாக அந்த பெண் இருந்தாதான் அவங்க பாதுகாப்பு. எனவே என்ன நடக்குது, சில நேரத்துக்கு அவர் அங்க பேய்த்து அவருக்கு ஆசைகளை பூர்த்தி ஆக்கி கொள்ள இல்லாம அவர் ஃபித்னால புல, இவ இங்க ஃபித்னால புல. கலம்புல தலாக் நடக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜுக்கு ஒரு காரணம் இதுதான் என்பதாக காசிமார்கள் சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாப்பிள்ள வெளிநாட்டுல முடிச்சு கொடுத்தா எங்கட வேலை முடிஞ்சு என்று சில உம்மா அவர்கள் விரும்பி அவரும் நான் எடுப்பேன், நாளைக்கு எடுப்பேன், நாலாண்டுக்கு எடுப்பேன் என்று 2 வருஷம் அவ அங்க இவ இங்க பெரிய குடும்ப ஃபசாத்கள் ஃபித்னாக்கள் உருவா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் வாரத்துக்கு இன்னொரு காரணம் தான் பேரண்ட்ஸுடைய இன்டர்ஃபியரன்ஸ். இது முதலாவது நான் சொன்னேனே செப்பரேஷன், இதுல சேர்ந்த ஒரு விஷயம் தான். எப்ப இந்த பேரண்ட்ஸுடைய இன்டர்ஃபியரன்ஸ் கூடுதோ அந்த நேரத்திலேயும் குடும்பங்கள்ல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம். அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம் தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கணவன் மனைவியுடைய மென்டலிட்டி, மனைவி கணவனுடைய மென்டலிட்டியா சரியான அமைப்புல விளங்குறது ஆக முக்கியம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் எடுத்து பார்த்தா அந்த ஒவ்வொரு மனைவிமார்களுடைய மென்டலிட்டியை நபி அவங்க விளங்கியிருந்தாங்க. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சரியான சென்சிட்டிவ். சின்னொரு விஷயம் ஒன்று யாரும் சரி சொன்னாலும் டக்கன்னு மென்டலி அப்செட் ஆகிடுவோம், அழுந்துடுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோட மென்டலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹேவ் பண்ணினாங்க. எந்த அளவுக்கு வருவதுண்டா, ஹஜ்ஜுடைய நேரத்தில் நபி அவங்க ஒரு இடத்துல அவசரமாக போவோம் என்று சொன்னா எல்லாமே குதிரைக்கு ஒட்டகத்துக்கு மேல ஏற சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாங்க ஏறினோடனே கீழே விழுந்துட்டான். என்ன நடக்குது, அவ அழுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவசரமாக போக வேண்டிய கட்டம், நபி அவங்க சொன்னாங்க சஃபியா அலாதீங்க, அலாதீங்கன்னு சொல்ல கூட அழுகக்கூடுது, மறுவ சொல்லாங்க அலாதீங்க, அழுக கூடிக்கொண்டே போகுது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நபி அவங்க தன்னுடைய விரலால சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோட கண்ணீர் அப்படியே தொடச்சு விட்டான். அதுக்கு பிறகு திரும்பி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எங்கட ப்ரோக்ராம் கேன்சல், இன்றைக்கு நாங்க போகல, இதே இடத்துல தங்குவோம் என்பதாக அந்த மனைவியுடைய மென்டலிட்டியை வச்சு நபி அவங்க எஜெண்டாவை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துறாங்க. தன்னுடைய எஜெண்டா மட்டுமல்ல முழு சஹாபாக்கள் எஜெண்டா மாத்துறாங்க. ஏன், இவ கொஞ்சம் சென்சிட்டிவ், அவக்கேத்த மாதிரி நான் நடந்து கொள்வோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி குதிரைக்கு ஏறக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கண்டா, கிட்ட பெய்த்து முட்டுக்காலை நட்டி சொல்லுவாங்க, உங்களோட கால எந்த காலுக்கு மேல வச்சு நீங்க ஏறுங்கம்மா என்று சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த மனைவிமார்கள் எல்லாம் வாப்பா கிட்ட பேசிடுவாங்க, உம்மட வீட்டுக்கு பேசிடுவாங்க. சஃபியாவுடைய குடும்பம் யஹூதியுடைய குடும்பம் ரழியல்லாஹு அன்ஹா. எனவே அவங்க போறதுக்கு இடம் இல்ல. நபி அவங்க சஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவங்க மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு இரவு வரக்காட்டையும் பேசிக்கொண்டே இருப்பான். அவ கேப்பா, யாசுல போவா? இல்ல இல்ல, இறீங்க, நான் உங்களே வீட்டுல போய் விட்டுட்டு வாரன். நபி அவங்க அந்த இரவில பேய்த்து அப்படியே வீட்டுல விட்டுட்டு வருவாங்க யாசிக்காக வச்சுட்டு. ஏன்? சென்சிட்டிவான மனைவி, அவோட அப்படிதான் நான் நடந்து கொள்ளணும் என்றது உம்மத்துக்கு காட்டினான். நாங்களும் இவ்வளவு காலம் வாழ்றோம், ஆனா மனைவியுடைய அந்த போக்க நாங்க இன்னும் விளங்கல்ல. மனைவி ஐடென்டிஃபை பண்றது ஆக முக்கியம். அவட விருப்பம் என்ன, அவருக்கு விருப்பமான கலர் என்ன, அவருக்கு விருப்பமான டிரெஸ் என்ன, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அவருக்கு விருப்பமான நேரம் என்ன, காலம் என்ன, போக்கு என்ன, இதெல்லாம் விளங்குறது ஆக முக்கியம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வயசுல ரொம்ப குறைஞ்சவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 வயசை தாண்டி அந்த ஆயிஷாவோட ரேஸ் ஓடினாங்களா இல்லையா? ரேஸ் ஓடினாங்க. யோசிச்சு பாருங்க, 50 வயசு ஒருத்தர் ரேஸ் ஓடுறது என்றா அந்த மனைவியுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்தாங்களா இல்லையா? அப்படி நடந்தாங்க. ஒரு நாள் ஹபஷால இருந்து வந்த மக்கள சர்க்கஸ் நபி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து காட்டிக் கொண்டிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு கீழ உலமாக்கள் எழுதுறாங்க, பெர்மிசபிள் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அந்த மனைவிக்கு கொடுக்கறதுக்கு ஷரியத் அனுமதி கொடுக்கிறது. பெர்மிசபிள் என்டர்டெயின்மெண்ட் மனைவிக்கு தேவையா? சரி, கொஞ்சம் பார்க்கட்டும், பரவாயில்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க போனிக்காவை வச்சு விளையாடி கொண்டிருப்பாங்க அடுத்த ஃப்ரெண்ட்ஸோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் அனுமதி கொடுத்தான். மினால பெருநாளுடைய நாள், நபி அவங்க முகத்தை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க ஒரு பக்கம் தொடர்ந்து அந்த தஃப் அடிச்சுக்கொண்டு பாட்டு படிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து செல்றாங்க, ஆயிஷா உனக்கு நாசம் உண்டாகட்டும், நபி அவங்க தூங்குறாங்க, நீ டிஸ்டர்ப் பண்றாயே. நபி அவங்க அப்படியே முகத்தை திறந்துட்டு சொல்றாங்க, அபூபக்கர் பெருநாளுடைய நாள், சின்ன புள்ளேல், மனைவி சின்ன புள்ளேல், சந்தோஷமா இருக்கட்டும், பிரச்சனை இல்லைன்னு சொன்ன. அந்த மனைவியுடைய மென்டாலிட்டிக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டான். பெண்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய பிரச்சனை, சில சில குடும்ப பிரச்சனைகளை சில நேரங்களில் சீரியஸாக எடுக்கிறது இருக்குதே பெரிய மடத்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிருந்தத முழு சஹாபாக்களும் விளங்கியிருந்தாங்க. ஆயிஷா, ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹுமா இவங்க ஒரு கூட்டம், அதே மாதிரி உம்மு சலமா, ஜைனப் அவங்க இன்னொரு கூட்டம் ரழியல்லாஹு அன்ஹு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க மனைவிமார்கள் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சீரியஸா எடுக்கல. ஏன்? பெண்கள் என்றா என்ன, அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வரதான் செய்யும். அதை நீங்க எடுத்து பிடிச்சி நீங்க பேச, அவங்களோட பேச, இவங்களோட பேச, என்ன நீங்க எங்க வைஃபுக்கு அப்படி சொல்லிருக்கலாமே, என்ன நீங்க அப்படி பேசிருக்கிறீங்களாமே, இதை நீங்க பேச போனீங்கடா, நீங்க இன்னும் பிரச்சனையே கூட்டுறீங்க. சஃபியா ரழியல்லாஹு தஆலா அவங்க வந்து சொல்றாங்க, பாருங்களேன் யா ரசூலல்லாஹ், உங்களோட அடுத்த எல்லாம் மனைவிமார்கள் நான் யஹூதி பொம்புல, யஹூதி பொம்புல என்று எனக்கு ஜோக் பண்றாங்க, கேடி பண்றாங்க, பாடி பண்றாங்க, அழுந்து கொண்டு வந்து சொல்றாங்க. நபி அவங்க சிரிச்சு கொண்டு ஜவாப் சொல்றாங்க, சஃபியா நீங்க சொல்லுங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நபியுடைய தொடர்பு தான் இருக்குது, என்னோட மட்டும்தான். ஆனா சஃபியா உங்களுக்கு ரெண்டு நபி, உங்களோட வாப்பா அவரும் ஒரு நபி, ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களோட வாப்பட சாச்சா சகோதரர் நபி, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களோட மாப்பிளையும் ஒரு நபி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க வைஃப பேசி சமாளிச்சாங்களே தவிர அங்க பேசி சொல்ல இல்ல, என்ன நீங்க இப்படி சொல்ல ஜோக் பண்றீங்களாம், இப்படி இந்த பேச்செல்லாம் வச்சுக்கொள்ளவானம், இல்ல இல்ல, பெண்களுக்கு மத்தியில பிரச்சனை நடக்கும், அதை நீங்க சீரியஸா எடுக்க போனீங்க என்றா உங்களோட ஃபேமிலி டிஸ்பியூட்ல தான் போகும், பெரிய விஷயங்கள் நடக்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சீரியஸா எடுக்க மாட்டாங்க. ஒண்ட மாமி சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு ஒரு கணவன் இருக்கிறார், அவரோட உம்மை ஒன்று சொல்லுவாங்க, இங்கால வைஃப் இன்னொன்று சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நீங்க மாடரேட்டாக வைஃப் சொல்றத கேட்டு பேசி உம்மை கேசுறதும் இல்ல, உம்மை சொல்றத பேசி வைஃப் கேசுறதும் இல்ல. நீங்க ரெண்டுக்கு மத்தியில சிரிச்சு கொண்டு அது நடுத்தரமாக பேலன்ஸ் பண்றது, பேசுறவங்களுக்கு பேசி சமாளிச்சங்களே தவிர, நீங்க உம்மை இப்படி சொல்றா, நீங்க எப்படி எங்க உம்மாக்கு இப்படி சொல்லுவீங்க அவ கேச போறதும் இல்ல, உம்மை சொல்றதை பேசி மகள் வைஃப் சொல்றதை பேசி உம்மாக்கு போய் பேச போறதும் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இது ஆக ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு தான். கணவன் பிளே பண்ண வேண்டிய ஆக முக்கியமான ஒரு ரோல் இதுதான். மனைவிமார்களும் கணவனுடைய மென்டாலிட்டி, அவருடைய ஸ்டேட்டஸ விளங்குறதாக முக்கியம். தலாக் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் தான், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மனைவிமார்கள் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு பின்னாலையும் மாப்பிளைய விட உம்மா வாப்பாக்கு பிரையாரிட்டி கொடுக்கறது இருக்குதே, இது தலாக் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, இங்க அதிகமான எங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கும், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஹதீஸ வச்சு குர்ஆன வச்சு புகாக்கள் தெளிவாக எழுதுறாங்க, ஒரு மனைவி வாப்பாவை விட பிரையாரிட்டி கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும் மாப்பிளைக்கு தான். வாப்பாவை விட குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள் மீது ஆண்கள் தான் கவ்வாமூன் என்று சொன்னால் லீடர்ஷிப் செய்யக்கூடியவங்க, அத்தாரிட்டி உள்ளவங்க மாப்பிள்ள தான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. அது மாத்திரமல்ல, ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாத யாருக்கு சரி சுஜூத் செய்யற ஒரு சட்டம் இருக்கிறதாக இருந்தா, ஒரு மனைவி வாப்பாக்கு அல்ல, ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்யணும் என்பதாக நான் சொல்லுவேன் என்பதாக சொன்னான். எனவே இந்த ஹதீஸை வச்சு, அதே மாதிரி ஒரு பெண் சுண்ணத்தான நோம்ப பிடிக்கிறதாக இருந்தா கணவனுடைய அனுமதியோட தான் பிடிக்கணும் என்பதாக ஹதீஸ் சொல்லுது. இது எல்லாத்தையும் வச்சு நிக்காவுக்கு பின்னால ஒரு மனைவி உம்மா வாப்பா சொல்றது அல்ல, ஒரு மனைவி கணவன் சொல்றது தான் கேட்கணும் என்பதாக புகஹாக்கள் எழுதுறான். வாப்பா ஒண்ட சொல்ல, மாப்பிள்ள ஒண்ட சொல்ல, இந்த நேரத்தில் மாப்பிள்ள சொல்றதை தான் வைஃப் கேட்கணும் என்பதாக ஷரியத் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கணவனுடைய ஸ்டேட்டஸ விளங்கிக் கொள்ளணும் பெண்கள். இந்த காலத்துல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பெண்கள் கணவனுடைய அந்தஸ்தை விளங்கல்ல. குர்ஆன் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் ஒரு பெண்ணுக்கு ஆகப்பெரியது மாப்பிள்ள தானே தவிர வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல. அந்த ஹதீஸ குர்ஆன வச்சு உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு அடிமையை விட மனைவியுடைய அந்தஸ்து கீழே இருக்குது. ஏன் சுஜூத் என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு அடிமை எஜமானுக்கு சுஜூத் செய்யணும் என்று நபி அவங்க சொல்லல, ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்யணும் என்று தான் சொன்னாங்க. வாப்பக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் வைக்கிறோமோ அதை விட ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் நாங்க கணவனுக்கு வைக்கணும் என்பதாகவும் புகாக்கள் எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனைவிக்கு கணவனோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரெண்டு. ஒன்று, லீடருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ற அமைப்புல லீடருக்கு இதாஅத் செய்யறது ஆக முக்கியம். ரெண்டாவது, ஹஸ்பண்ட் என்ற அமைப்புல அந்த ரெண்டு பேருக்கு பிரைவேட் லைஃப் ஒன்றும் இருக்கும், அது முஹப்பத்துடைய தொடர்பு, இது இதாஅத்துடைய தொடர்பு. இந்த ரெண்டு தொடர்பும் ஒரு மனைவிக்கு இருக்கணும், ரெண்டு தொடர்பும் இருக்கணும். இத்தாத்துடைய தொடர்பு, நான் மாப்பிள்ளைக்கு வழிபடுவேன், ஏன் மாப்பிள்ள தான் என்ற பாஸ், மாப்பிள்ள தான் என்ற லீடர். ஒரு அடிமை வீட்டில் உள்ள வேலைக்காரி, வீட்டில் உள்ள வேலைக்காரி நான் சொல்றத கேட்காம என்ன சரி செஞ்சிட்டா, அந்த வேலைக்காரிக்கு நான் ஏசுற நேரத்துல அவவும் சத்தத்தை ஏத்தினா என்றா, அந்த வேலைக்காரியை யாரு சரி வீட்டில் வச்சு கொள்வாங்களா, விலக்கி விட்டுடுவாங்களா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஸ் சொல்லுது சுஜூதுடைய நிஸ்பத்தை தான் ஹதீஸ் சொல்லுது. எனவே வேலைக்காரிய விட கொஞ்சம் அந்தஸ்து குறைஞ்சவங்க தான் மாப்பிளைக்கு முன்னால மனைவி என்றத மனைவி விளங்கிக் கொள்ளணும். அதுல கருத்து அடிமை என்றது அல்ல, ஷரியத் என்ன காட்டுது, இதாஅத். நீங்க லீடர் என்ன சரி சொன்னா அத நீங்க அதுக்கு வழிபடணும் என்பதாக தான் ஷரியத் சொல்லுது. எனவே மாப்பிளைக்கு முன்னால சத்தம் போட்டு பேசுறது, அதே மாதிரி நாங்க சத்தம் போட்டு பேசுறது கூடாது என்பதாக புகஹாக்கள் எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அதுதான் சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் என்பதாக ஹதீஸ் சொல்லிச்சா இல்லையா? நபி அவங்க சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னா, எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்பது நான் சொல்லட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அல் வஜூதுல் வலூத், எந்த பெண் கணவனோட கூட மஹப்பத் வைப்பாங்களோ, இரக்கம் வைப்பாங்களோ, எந்த பெண் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு தயாராகிறாங்களோ, எந்த பெண் கணவனுக்கு மத்தியில பிரச்சனை வந்த நேரத்தில் அது கணவன் குத்தமாக இருந்தாலும் சரி கையை பிடிச்சிட்டு ஹாதிஹி யதி ஃபி யதிக் லா அக்தஹிலு பிஹம்லின் ஹத்தா தரதா, நான் இதோ உங்களோட கையை என்ற கையோட பிடிச்சு கொண்டேன், நீங்க என்னோட கூட்டாளியாகும் வரை, என்னைய மன்னிக்காத வரை நான் சுருமா போட்டு நிம்மதியா தூங்க மாட்டேன் என்று செல்லக்கூடிய பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்பதாக. எனவே ஒரு டிஸ்பியூட் வந்தா டக்கெண்ட் அவட டோனை குறைக்கணும், கையை பிடிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், இதுதான் சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் என்பதாக வந்திருக்கு. எனவே ஹஸ்பண்ட விளங்குறது ஆக முக்கியம், அவருடைய பைனான்சியல் நிலைமையை விளங்குறது ஆக முக்கியம், கிதாப்ல எழுதுறாங்க, நீங்க அவரோட பைனான்சியல் கெபாசிட்டிக்கு பார்க்க பெரிய ஒன்றுமே அந்த கணவன் கிட்ட கேட்க போவானம். அவர் ஏழையாக இருந்தா அவர்கிட்ட ஒன்றுமே கேட்கவானம். அவர் பணக்காரராக இருந்தா அதுவும் ஒன்றுமே கேட்கவானம். ஆனா அவர் ஆப்ஷன் ஒன்று தந்தார், என்ன சரி இருந்தா கேளுங்களே என்று சென்னா அவங்களோட தேவைகளை கேளுங்க என்பதாக எழுதுறான். ஒரு நாள் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹாவோட முகம் அப்படியே மஞ்சள் கலராக இருந்துச்சு. அலி கேக்குறாங்க, ஃபாத்திமா என்ன ஹாலாத்? சொன்னாங்க, நீங்க கேக்குற சுட்டி சொல்றேன் அலி, நான் சாப்பாடு அடிச்சு மூணு நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. த்ரீ டேஸ் அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹாவ அழுகுறாங்க, சொல்றாங்க, ஃபாத்திமா ஒரு வார்த்தை செல்லறிஞ்சே. சொன்னாங்க, அலி ஏண்ட வாப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு செஞ்ச நசீஹத் என்னண்டா, ஃபாத்திமா அலி கிட்ட ஒன்றுமே கேட்க போவானம், அலி என்ன சரி கொடுத்தா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கோ என்பதாக. சொர்க்கத்து பெண்களுடைய தலைவியுடைய சிபத் இதுதான். மாப்பிள்ள கிட்ட துனியாவை கேட்டு கேட்டு அலட்டி அந்த மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்துறது இருக்கிறதே, இது சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் அல்ல. அவருக்கு மாசம் எவ்வளவு சம்பளமோ அந்த கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை அவரோட சேர்ந்து போட்டு, நாங்க ரெண்டு நேரம் சாப்பிடுவோமே, மூணு நேரம் தேவையில்லை, கொஞ்சம் செலவுகளை குறைச்சு கொள்ளையிலுமே, எங்கட கொஞ்சம் பாருங்க எது காஸ்ட் எஃபெக்டிவ் என்று, எது சீப்போ அந்த சாமானத்தை எடுத்து வாங்குவோமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர், இதுதான் சாலிஹான பெண்ணுடைய அடையாளம். கடைசியாக நாங்க பேச வேண்டிய தலையங்கம், முதலாவது நிக்காஹுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை பத்தி பேசினோம். இரண்டாவது நிக்காஹுடைய வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய தவறுகள், தலாக்குக்குரிய காரணங்களை பேசினோம். மூணாவது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருவது, இந்த நேரத்தில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. இது ஒரு நாளுடைய தலையங்கம் அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், இது நீண்ட நேரம் அல்ல, நாள் கணக்கு பேச வேண்டிய தலையங்கம். ஒவ்வொரு தலையங்கமும் குர்ஆன் சொல்லுது. சரி, ஒரு பெண்ணுடைய விஷயத்துல அந்த பெண் வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறா இல்ல? குர்ஆன் சொல்லுது, வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி வத்ரிபூஹுன்ன. குர்ஆன் சொல்லுது, எந்த பெண்ணுடைய பிரச்சனைகளை நீங்க பயப்படுறீங்களோ அந்த பெண்ணுடைய விஷயத்துல குர்ஆன் சொல்லுது, ஃபஇதூஹுன்ன, அந்த பெண்ணுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, உட்கார வச்சு, உமா பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பிரச்சனை போடுறீங்க, நான் சும்மா சரி தலாக் என்ற லெவலுக்கு போனா அவ்வளவு நல்லம் இல்லையே உங்களுக்கு, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, சொல் பேச்ச கொஞ்சம் கேளுங்க, இந்த அமைப்புல நீங்க அட்வைஸ் பண்ணுங்க என்பதாக சரியா சொல்லு. ரெண்டாவது அட்வைஸ் பண்ணியும் கேக்குறா இல்லையா, வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ, நீங்க உங்களோட படுக்கையில இருந்து நீங்க தூரமாகுங்க, படுக்கையில இருந்து தூரமாகுங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுக்கும் வைஃபுக்கும் உள்ள பிரச்சனை இருக்குதே அது உங்களோட புள்ளேலுக்கும் தெரிஞ்சிருக்க கூடாது. படுக்கையில இருந்து பிரிங்கன்னா ரூம்குள்ள நீங்க வேறையா படுங்க, அவ வேறையா படுக்கட்டும், கொஞ்சம் அப்படி ஒதுக்கிறீங்க அவருக்கு தேவை வரும் உங்களின் பக்கம். ரூமுக்கு வெளியே பிரச்சனை போக கூடாது, ஷரியத் சொல்லுது. அதுல கருத்து வஹ்ஜுரூஹுன்னா கருத்து பேசாம இருக்கவானம் என்றது கருத்து அல்ல. சிலவங்க சொல்ற, நான் பத்து நாள் வைஃபோட ஒரு டச்சும் இல்ல பேசுறமும் இல்ல, ஷரியத் அப்படி சொல்லல. சில பெண்கள் வந்து கேட்பாங்க, கடைக்கு கொஞ்சம் போய் பான் வாங்கி கொண்டு வரையலுமா, இவர் பேசுறாரு இல்ல, சும்மரி மையத்தொண்டு வந்திருக்கு, மையத்து செய்த கொஞ்சம் செல்லுங்களே, இல்ல நான் பேசுறேன் இல்ல, ஷரியத் அப்படி சொல்லல. வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜி, அவக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, ரெண்டாவது பெட்ல இருந்து பிரியுங்க, அவ வேறையா படுக்கட்டும் நீங்க வேறையா படுக்கும். இதுலயும் அவ திருந்தல்லையா, நீங்க அந்த பெண்ணுக்கு அடிங்க என்பதாக வருவது. ஷரியத்துடைய கருத்து அடி உடம்புக்கு பட்டு அவக்கு நோய் வரணும் காயம் வரணும் என்பது அல்ல, கைய தூக்குறது என்று சொன்னா அவட உள்ளத்துல வருத்தம் வரணும், அடியே கை தூக்குற லெவலுக்கு பிரச்சனை பேசிட்டே, அது உள்ளத்துக்கு அடிக்கிற அடியே தவிர உடம்புக்கு அடிச்சு காயமாக்குறதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்ல. சில உலமாக்கள் எழுதுறாங்க, பிஸ்திவாக், நீங்க மிஸ்வா குச்சியால தட்டுங்க, ஆனா முகத்துக்கு அடிக்கிறது ஹராம் என்பதாக வந்திருக்கிறது ஷரியத்துல. ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, என்ற உம்மத்துல ஆக கெட்டவங்க பெண்களுக்கு அடிக்கிறவங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கட்டங்களை பாருங்க. முதலாவது அட்வைஸ், ரெண்டாவது படுக்கைய தூரமாக்குங்க, மூணாவது கைய கொஞ்சம் தூக்குங்க, அதுல கருத்து கம்பெடுத்து அடியுங்க, காலால உதைங்க, கண்ணத்துக்கு அடியுங்க, வெளி வெள்ளண்டு கொடுங்க என்றது அல்ல, அவட உள்ளத்துல வருத்தம் வரும் அடைய கொஞ்சம் ஓவரா பேசிட்டு எங்கட பேச்சு, இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு தட்டுதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சு வச்சு பார்த்தா இது சரிவருவது இல்ல, இந்த நேரத்துல ஷரியத் சொல்லுது நீங்க தலாக்குக்கு போவானம் அடுத்த கட்டத்துக்கு போங்க. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அதே தொடர்ல அல்லாஹ் சொல்றான், وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவின உண்டாகும் என்பதாக இப்ப கேஸ் கொஞ்சம் குடும்பத்துக்கு பேசிட்டு, ரூமுக்குள்ள உள்ள பிரச்சனை வீட்டுக்குள்ள ஆகிட்டு, புள்ளேலுக்கும் விளங்கிச்சு ஆஹா உமக்கும் வாப்பக்கும் என்னமோ பிரச்சனை, இப்ப வீட்டுல இருந்து குடும்பத்துக்கும் பிரச்சனை பேசிட்டு. இந்த நேரத்துல குர்ஆன் சொல்லது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. அந்த பெண்ணுடைய புறத்தால ஒரு ஹக்கம், ஹக்கம் என்று சென்னா நீதவான், ஒருத்தர் நீதம் செலுத்துறதுக்கு வாரார். உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, அவர் ஆலிமாக இருக்கிறது சிறந்தது. இந்த குடும்பத்துடைய பக்கத்தால் ஒரு ஹக்கம், அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு ஹக்கம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, முதலாவது அவர் இல்முள்ள ஒரு தொடர்பு உள்ளவராக இருந்தா நல்லம், தக்குவா உள்ள ஒரு நீதமான ஆள். இரண்டாவது புகஹாக்கள் எழுதுறாங்க, அவர் ஒரு அமானத் உள்ளவராக இருக்கணும். ரெண்டு பேருடைய பிரச்சனை இப்ப பேசுற நேரத்தில் வெளியே வரதான் செய்யும், என்ன என்ன பிரச்சனை என்று. ஆனா அதை வெளியில பெய்து பிறையடிக்கிற ஒருத்தராக இருக்க கூடாது. மூணாவது, இந்த ரெண்டு பேருடைய மென்டலிட்டியும் என்ன, இந்த ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது தானே தவிர பிரிச்சு வைக்கிறது அல்ல. அந்த குடும்பத்திலிருந்து வாரவர் எங்கட மகள் தான் சரி என்று வரக்கூடாது, இந்த பக்கத்திலிருந்து வாரவர் எங்கட மாப்பிள்ளதான் சரி என்று வரக்கூடாது. ரெண்டு பேரும் குடும்பம் சேரணும் என்ற நியத்தில் வரணும். இவடதான் குத்தம், அவரடதான் குத்தம் என்று வாரத ஷரியத் விரும்பல. எனவே நீதமான அமைப்புல குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதான் நீங்க விரும்புறதாக இருந்தா யுவஃபிகில்லா, அல்லாஹ் நிச்சயமாக சேர்த்து வைப்பான், அல்லாஹ் தௌஃபீக தருவான் என்பதாக. ஆனா இந்த காலத்துல என்ன ஹக்கமா வாராங்க, சண்டித்தனம் தான் காட்ட வாராங்க. எங்கட்ட மகள்ட ஃபேமிலிக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கிறீங்களாமே, எங்களுக்கு பேச தெரியும், உங்களுக்கு பேசலும் வேண்டா. இப்படி பிரச்சனை படுத்துறது ஷரியத்ல ஹராம். இத குடும்பத்தை பிரிக்கிறதே தவிர குடும்பத்தை சேர்க்கிற நோக்கம் அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் தெளிவா இருந்தாங்க, எழுதுறாங்க, காசி கோர்ட்டுக்கு போறது இருக்குதே, இது சர்ஜரிக்காக வேண்டி போறது, சர்ஜரிக்காக வேண்டி போறது தான் காசி கோர்ட், கடைசி ஆப்ஷன் தான். காதி கிட்ட போய் உட்கார்ந்து இதுக்கு என்ன சரி தீர்வு பார்ப்போம் என்று சொல்றது, அதுக்கு முன்னால எவ்வளோ கட்டங்கள் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் படிச்சு தருவது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. குடும்பங்கள்ல பிரச்சனை வந்தா நடக்கிற முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கட மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹப்சாக்கு தலாக் கொடுத்தாங்க. ஒரு தலாக் கொடுத்தாங்க, யாரோட மகள், முர்ஷித்த மகள் அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலாக் கொடுத்தாங்க. வந்து சொல்றாங்க மகளுக்கு, ஹப்சா நீங்க நபியாங்களோட பிரச்சனை கொடுத்து நபியாங்க தலாக் கொடுத்தாங்க என்று கேள்விப்பட்டேன், ஏண்ட முஹப்பத்துக்காக வேண்டி நபியாங்க மறு அவங்களைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ஆனா மீண்டும் நீங்க என்ன சரி செஞ்சு தலாக் கொடுத்துட்டாங்கடா, நான் உன்னோட பேச மாட்டேன் என்று. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து இறங்கி சொல்றாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு யா ரசூலல்லாஹ் ஹஃப்ஸாவை திருப்பி எடுக்க சொல்றாங்க, ஏன் ரஹ்மத்தன் லி உமர், உமரோட இருக்கக்கூடிய இரக்கத்தை வச்சு கொஞ்சம் ஹஃப்ஸாவை திருப்பி எடுங்க யா ரசூலல்லாஹ். இன்னொரு ரிவாயத்ல வருவது நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஏவினான் இந்த ஹப்சாவை திருப்பி எடுக்க சொல்லி, ஏன் அவ அழகான நோம்பு பிடிக்கக்கூடிய ஒரு பெண், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு தக்குவதாரியான பெண், எனவே சொர்க்கத்திலையும் ஹப்சா அவங்க மனைவி தான் என்று அல்லாஹ் சொன்னான், எனவே நான் திருப்பி எடுத்துட்டேன் என்று சொன்னான். ஃபுகஹாக்கள் கிதாப் எழுதுறாங்க, ஹப்சா ரழியல்லாஹு தஆலா அவங்க பிரச்சனை என்னென்றா, இபாதத் எல்லாம் இருந்துச்சு, ஆனா வாப்பா ரொம்ப வீரர், அவருடைய சூடு இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வாய் பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தலாக் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றா, இந்த நேரத்துல மாமா நடந்து கொண்ட முறைய பாருங்க, எவ்வளவு பணிவாக வந்து யார் சொல்ல, ஏண்ட முஹப்பத்துக்கு மகள்ட குத்தம் தான், யார் சொல்ல திருப்பி எடுங்க யார் சொல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அன்பான மனைவி ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. முனாஃபிக்கீன்கள் ஒரு வதந்திய ஆரம்பிச்சு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை இட்டு கட்டினாங்க. 50 நாட்களுக்கு மேல குர்ஆனுடைய எந்த ஆயத்தும் இறங்கல. நபி அவங்க சிரிச்சு கொண்டு வீட்டுக்கு போனவர் சிரிப்பை குறைச்சு கொண்டாங்க, பேச குறைஞ்சு கொண்டாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுக்கு செய்தி வருது, நோயில இருக்கிறாங்க. ஆனா நபி அவங்க பெருசா நோய் விசாரிக்கவும் இல்ல, மென்டலி நபி அவங்களும் யோசிக்கிறாங்க என்ன பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது. ஆனா கடினமான முறையில நடந்து கொள்ள இல்ல மனைவியோட, ஒரு வதந்தி போது ஆயிஷா தவறான முறையில நடந்து கொண்டாங்க. எனவே சொல்றாங்க, யார் சொல்ல அனுமதி தந்தா நான் வாப்பா கிட்ட போறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க வாப்பா கிட்ட போங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உறுதியாகவே தெரியும் நபி அவங்க பாருங்க எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ட. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊர்ல பெரையாடிக்க போக இல்ல, நாலே நாலு பேர் கிட்ட கேக்குறாங்க என்ன செய்வோம் என்பதா. அலி ரழியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன் இவங்களோடே வளர்ந்த ஒரு புள்ள கேக்குறாங்க என்ன விஷயம், மருமகன் கிட்ட கேக்குறாங்க. உசாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்களை கிட்ட கேக்குறாங்க, உசாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க. பரீரா கிட்ட கேக்குறாங்க, ஆயிஷாவுடைய அடிமை யார் சொல்லா, அவளை பத்தி ஒரு தவறும் எனக்கு சொல்றதுக்கு இல்ல யார் சொல்லல்லா. இன்னொரு மனைவி கிட்ட கேக்குறாங்க, யார் சொல்லா, நாங்க எல்லாம் சக்கலத்திகள், எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுதான், ஆனாலும் அவளை பத்தி நலவை தவிர ஒன்றுமே இல்ல யார் சொல்லல்லா. எவ்வளவு அழகான அமைப்புல அட்வைஸ் எடுக்கிறான் பாருங்கள், இப்படி எல்லாம் செய்தி வந்திருக்குது என்னோட மகளை பத்தி. நபி அவங்க அப்படி பேசவே போகல, எவ்வளவு கண்ணியமான முறையில நடந்து கொள்றாங்க. இந்த நேரத்துல நபி அவங்க மாமா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க உறுதியாக தெரியும். என் மகள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டாங்க என்று. ஆனா ஹோபா செய்யல, மோர் தென் 50 டேஸ் வாய பொத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முடிவொண்டு வர காட்டி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, குடும்ப பிரச்சனைகள் வந்தா நாங்க தான் அதை ஃபசாதாக்குறோம், நாங்க தான் அதை இஷ்யூ ஆக்குறோம். அழகான அமைப்புல பேச்சுவார்த்தைகளை வச்சா எவ்வளவு உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு அழகான முறையில் நடந்து கொண்டாங்க. பேசி சொல்றாங்க ஆயிஷா, வாப்பா பாருங்களே நபி அவங்க இப்படி பேசுறாங்க, பேசி சொல்லுங்களே யார் சொல்லலா, என் மகள் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க என்று. நபி அவங்க அபூபக்கர் சொல்றாங்க, ரசூலுல்லாக்கு நான் இப்படி பேசி பேசுறது மகள், நான் எப்படி பேசுறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே மூணு கட்டங்கள் பயான்ல ஆரம்பத்தில் நாங்க என்ன பேசினோம், நிக்காஹ் செய்யற நேரத்தில் நடக்கக்கூடிய பல தவறுகள், இரண்டாவது நிக்காஹுடைய குடும்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல தவறுகள், மூணாவது பிரச்சனைகள் வந்தா அதை ஹேண்டில் பண்ற விஷயத்துல நாங்க செய்யக்கூடிய பல தவறுகள். இஷ்யூஸ் என்று சொல்றது நபி அவங்களோட குடும்பத்திலும் இருந்துச்சுதான். ஒரு நாள் நபி அவங்க அபூபக்கரை கூப்பிடுறாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்களை வச்சு சொன்னாங்க, ஆயிஷா சரி உங்களோட வாப்பாக்கு பிரச்சனைய நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களா. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கோபத்துல சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க ஆனா பொய் மட்டும் சொல்லவானு சொன்னாங்க. யாருக்கு இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா உங்களுக்கு கோபம் வந்து கைய விரிச்சு கொடுத்துட்டாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா. நபி அவங்க டக்குன்னு தடுக்கிறாங்க, சொன்னாங்க அபூபக்கர் கைய தூக்குறதுக்கு நாங்க வர சொல்ல, பேச்சுவார்த்தைக்கு தான் வர சொன்னோம் அபூபக்கர். எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்க சொல்றாங்க, பாத்தீங்களா அவங்க வாப்பா வந்து உங்களுக்கு அடிக்க போனாங்க, நான் தான் அவங்களே பாதுகாத்துக் கொண்டேன் என்ன சொன்னா. பெண்கள் என்று சென்னா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், ஆண்களோட பக்கத்திலும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் பேசின இந்த மூணு தலையங்கமும் அது பெரிய தலையங்கங்கள். நான் என்ன சொல்ல வாரேன் என்ற ஃபியூச்சர்லயும் எங்கட மகள் அல மாஷா அல்லா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டி போர்டை தந்திருக்கிறான். எனவே எங்களுடைய அபிப்பிராயம் என்ன, எங்கட மகளையும் நாங்க ஹக்கம்கள் உருவாக்கணும். ஹக்கம் என்று சொன்னா குடும்ப பிரச்சனைகள் வந்தா ஓகே தீர்வு காசி கோட்டுக்கு போக முன்னால இந்த குடும்பத்தால் ஒருத்தர் அந்த குடும்பத்தால் ஒருத்தர் உலமாக்களை நியமிச்சு அழகான கைடன்ஸோட அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும் என்றா ஒரு நல்ல ஒரு மஷூரா என்பதாக விளங்குது. ஏன் நாங்க இந்த அமைப்புல ஷரியத் செல்லக்கூடிய அமைப்புல செய்யாவிட்டால் பல பிரச்சனைகள் மஹல்லாக்கள்ல குடும்பங்கள் உருவாகும். அதே மாதிரி நிக்காஹுக்கு முன்னால தொழுகைக்கு முன்னால் எப்படி தொழுகையை படிக்கிறோமோ நிக்காஹுக்கு முன்னால நிக்காஹ் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் இந்த மஹல்லால நடத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினா நிச்சயமாக ட்ரஸ்டி போர்ட் செய்வாங்க. எனவே அந்த அமைப்புல இப்படி ப்ரோக்ராம்ஸ், அதாவது நிக்காஹுக்கு முன்னால் எங்கட மாப்பிள்ளமார்கள் நிக்காஹ் செய்யறதுக்கு முன்னால நிக்காஹை பத்தி, பெண்கள் நிக்காஹை பத்தி படிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் வச்சா நல்லம் என்ற ஆசை உள்ளவங்க கொஞ்சம் கையை தூக்குங்களே. மஹல்ல இப்படி செய்யணும் என்று ஆசை உள்ளவங்க, அதே மாதிரி ஹக்கம் பிரச்சனைகள் வந்தா எங்களுக்கு எங்கட மஹல்ல கவுன்சிலிங் படிச்சு உலமாக்கள் இருக்கணும் இந்த விஷயங்களை சாதிக்கிறது. அந்த அமைப்புல இன்ஷா அல்லாஹ் எங்க விஷயங்களை செய்யறதுக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். For more lectures visit slhub.com.